हरे राम हरे राम 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 हरे हरे
हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे
हरे कृष्ण कृष्ण हरे हरे
हरे राम हरे राम 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 हरे हरे
हरे राम 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 हरे हरे
हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे
हरे हरे कृष्ण 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 हरे हरे
हरे राम 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 हरे
हरे
हरे कृष्ण हरे कृष्ण कृष्ण कृष्ण
हरे हरे कृष्ण 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 हरे हरे
हरे राम हरे राम 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 हरे हरे कृष्ण 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 हरे हरे
हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे
रामानुज ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युरपथाम्बुजयुष्म व्यामोहतस्थितराणि प्रणाय मे मे अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धो भूतं शरश्च महदाह्वय पठनाथ श्रीभक्तिसारकुलचेतर योगिवाह भक्ताङ्गिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुतमुनि प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनम् यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिम् परम् तं सचानूरमर्धनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे
பூமன்னுமாது புரந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னுமாறன் அடிபணிந்து இருந்தது பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பற்பமணத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலி பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருந்தழகு முப்புரி நூலொடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகு முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருவல் நிலா வழகு கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகு காரி சுதன்கள் சூடிய முடியும் ஜனநர்ச்சிக்கை முடியும் எப்பொழுதும் எதிராதன் வடிவழகு என் இதயத்துலகார் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி பிரதிஜ்ஞாது மாமகம் பிரசாதயத்திய சுக்திஹி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதி உபவீதினம் ஊர்த்வ புண்ட்ரவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சாத்தவாகமீடே சிகையா சேகரிணம் பதிம் யதீனாம் சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் நமக்கு ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கான். உலகத்தை கத்துக்கிறதுக்கு பல ஆயிரம் கோடி விஷயங்கள் உண்டு. ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில துக்கம் இல்லாமல் இருப்பதற்கும் ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கும் தோல்விகளை வெற்றிகளாக மாத்திக்கிறதுக்கும் பக்குவம் அடையறதுக்கும் நிறைய விஷயங்களை பகவான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்ன ஆச்சரியம்னா யாருக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்லிக் கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளுமே வாழ்க்கையில விதவிதமான அனுபவங்கள் எல்லாருக்கும் உண்டு. ஒரு சின்ன குழந்தை இருக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு ஏழு எட்டு மாச குழந்தை இல்லாட்டி ஒரு வயசு ஒன்றரை வயசு குழந்தைன்னு வச்சுக்கோமே, அது எங்கேயா விளையாடி இருக்கும் இல்லாட்டி எதையான போய் தொடும் எங்க தும்மனு புள்ளும் இடிச்சுக்கும். அதுக்கு பகவான் சொல்லித்தனா இனிமேல் ஜாகிரதையா இரு, இப்படி விழுந்தா வலிக்கும் இடிச்சிருந்தா வலிக்கும், அதுக்கு அப்படி சொல்லியிருக்கு. நமக்கு வயசாயிருக்கு, நமக்கு மனுஷாவை புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்முடைய உடம்ப புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்முடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கும் விதவிதமா பகவான் சொல்லிக் கொடுக்கிறார். இன்னைக்கே பந்து கடையெல்லாம் மூடி இருக்கு, எதுவும் நடக்கல. மற்ற விஷயங்களை பெரிசா பண்ண வேண்டாம். பகவான் அழகா ஆத்துல இருந்து காரியங்களை பார்த்துட்டு இந்த உலக வாழ்க்கையில இந்த மாதிரி அப்பப்ப திடீர் திடீர் ஏதானும் ஒண்ணு நின்றுடும், இது பர்மனண்டா ஒரே மாதிரி போகாது. ஜகத் மித்யா, சரி இன்னைக்கு இப்படி இருக்கா ஏத்துக்கோ, நாளைக்கு அப்படி இருக்கா அதை ஏத்துக்கோ, அப்படி ஒவ்வொரு நாளும் விதவிதமா சொல்லித்தர. இப்ப பந்துன்னு வந்து கொடுத்தனா பக்தி பண்றதுக்கு ஒண்ணு பந்து கிடையாது, நாமஜபம் பண்றதுக்கு ஒண்ணு பந்து கிடையாது. அதனால இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கிற பகவான் நமக்கு சொல்லி கொடுக்கற, ஆபீஸா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், கடையில இருக்கிறதா இருக்கட்டும், கடைக்கு போகிறதா இருக்கட்டும், மனுஷாவோட பழகிறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்களை நம்ம ஆயுசு முடிகிற வரைக்கும் பகவான் சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கார். ஆயுசு முடிஞ்ச பிறகும் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கார். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் புதுசு வாழ்க்கையில என்னைக்குமே புதுசா இருக்கிறது எதுன்னா அண்ணன் நாள் மட்டும்தான், அதெல்லாம் பலசுதான். நம்ம சொல்ற புது டிரெஸ், சிறப்பான அனுபவங்கள், சிலர் சந்தோஷமான அனுபவங்கள், சிலர் புரியாத அனுபவங்கள், இது சிலர் அதிசயமான அனுபவங்கள். ஆனா எல்லா அனுபவங்களும் நமக்கு வாழ்க்கையில அவசியம். இளையாழ்வா அப்படிதான் இருக்கார். சரி இன்னைக்கு இப்படி நடக்கிறதா ஏத்துப்போம், நாளைக்கு வேற மாதிரி நடக்கிறதா ஏத்துப்போம், அதுக்கு அடுத்த நாள் வேற மாதிரி நடக்கிறதா ஏத்துப்போம். வாழ்க்கையில எல்லாத்தையும் ஏத்துக்க பழகிக்கணும். யார் யார் எப்படி இருக்கார்கள் அப்படின்னு தெரிஞ்சுண்டு அதுபோல நாம பழகிக்க தெரிஞ்சுக்கணும். நொந்து போயிடப்படாது, மனசு கசந்து போயிடப்படாது, இது என்ன வாழ்க்கை அப்படின்னு வெறுக்கப்படாது. சரி இந்த மாதிரி சந்தர்ப்பம் வந்தா இப்படி நடந்துக்கணும், இந்த மாதிரி மனுஷாளிடத்துல இப்படி பழகணும், இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல இந்த மாதிரி நடந்து கொள்ளணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இவ்வளவுதான் வாழ்க்கை. இதுல புலம்புறதுக்கோ அழறத்துக்கோ, மனசு கசந்து போகிறதுக்கோ, மனசு விட்டு போகிறதுக்கோ, இது என்ன வாழ்க்கை அப்படின்னு வெறுத்து போகிறதுக்கோ ஒண்ணுமே கிடையாது. அனுபவிக்கணும். விளையாழ்வார் அனுபவிக்கிறார். அவர் வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றங்கள் வருது பாருங்கும். யாதவ பிரகாசர் அவரை கொலை பண்ணணும்னு அழிச்சுட்டு போறார். பயங்கரமான ஒரு கஷ்டம். ஆனா அதுல வரதராஜன் காப்பாத்திட்டார். ஆளவந்தார பார்க்கணும்னு பெரிய நம்பிக்கையோட போறார். இவர் போகிறதுக்குள்ள ஆளவந்தார் பரமபதிச்சுட்டார். அதோட ஆளவந்தார் பரமபதிச்சுட்டாரு நினைச்சார். ஆளவந்தாருடைய மூன்று குறைகளையும் தீர்க்க கடவே அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டார். வரவர்கள் நிமிந்திருத்து பிளஸிங் நிஜமாவே இளையாழ வாழ்க்கை முழுக்க அதுதான். சரி, திருக்கட்சி நம்பிகளை சாப்பிட சொல்லுவோம். அந்த உச்சிஷ்ட பிரசாதம் சாப்பிடலாம்னு ஆசைப்பட்டார். அவர் மனைவி தான் அவருக்கு சகாயம் பண்ண, அவர் மனைவியே அதை கெடுத்துட்டா. எவ்வளவு கஷ்டம் பாரு. அவன் சொல்ற வாழ்க்கை என்ன வாழ்க்கை, ஒரு நாளை போல ஏதான ஒரு பிரச்சனை, ஏதான ஒரு டென்ஷன், என்ன சுகத்தை கண்ட வாழ்க்கையில அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு சுகம் இருக்கு. சரி, இது இல்லையா அடுத்தது, அது இல்லையா அடுத்தது, அது இல்லையா அடுத்தது, அது இல்லையா அடுத்தது அப்படின்னு போயிட்டே இருக்கும். அப்படி போயிட்டே இருந்தாதான் சுகமா இருக்கும். சுகமா ஏதுக்கு திருக்கட்சி நம்பிகளுக்கு அன்னம் கொடுத்துட்டு சாப்பிடணும்னு நினைச்சா நடக்கல. சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டா திருப்பி திருக்கட்சி நம்பிகள் இடத்துலயும் மனசுல சில நினைவுகள் இருக்கு, பெருமாளிடத்தை கேட்டு சொல்லுங்கன்னார். திருக்கட்சி நம்பிகள் சொன்னார் என்ன வாக்கியம், அடவே மாட்டேன். நானே பரதத்துவம், பேதமே தர்சனம், சரணாகதியே உபாயம், அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம், சரீர முடிவில் மோட்சம், பெரிய நம்பிகளை ஆசிரியக்கணும். இந்த ஆறு வாக்கியங்களை சொல்ற அழகா கேட்டுக்கிறார். அண்ணா கவனிச்சு பாருங்க, ஒரு கால் ஆளவந்தார பார்த்திருந்தார், இப்படி ஒரு கால் திருக்கட்சி நம்பிகள் வார்த்தை சாப்பிட்டிருந்தார். இந்த ஆறு வாக்கியங்கள் நமக்கு கிடைக்காம போயிடும். அவருக்கு கரையேறிப்பார். ஆளவந்தார பார்த்து இளையாழ்வார் கரையேறிப்பார். திருக்கட்சி நம்பிகளுடைய உச்சிஷ்ட பிரசாதம் சாப்பிட்டு அவர் சந்ததி அடைஞ்சிருப்பார். இரண்டு நடக்காததுனாலே மனசுக்குள்ள நினைச்சா வரதராஜன் நமக்கும் சேர்த்து இந்த ஆறு வாக்கியங்களை கொடுத்துட்டார். மகாத்மாக்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் லோகக்ஷேமார்த்தமாக, நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் நம்ம உசந்து வரத்துக்காக நடக்க, மகாத்மாக்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பயங்கரங்கள், அவமானங்கள், கஷ்டங்கள், குழப்பங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில முன்னேறத்துக்கான வழிய சொல்லக்கூடிய விஷயங்கள். நிச்சயமாவே அர்ஜுனன் குழம்பிருக்கவே கூடாது. சரியா சொல்லணும்னா மகாபாரத யுத்த காலத்துல அர்ஜுனன் குழம்பி அழுது தொழம்பிருக்கவே கூடாது. ஏன்னா கிருஷ்ணன் தானே தூது போனா, கிருஷ்ணன் தானே யுத்தத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தான். எத்தனை தடவை கிருஷ்ணனோட பேசியிருக்கான். அப்படி எங்கேன்ற ஒரு குழப்பம் வந்ததுன்னா பகவானே ஒரு குழப்பத்தை கொடுத்து பயக்கிறது. சரியா நின்னா ஒரு பயத்தை கொடுத்து அடி வைத்த கலக்க வச்சுட்டு கிருஷ்ணா காப்பாத்தான் காலில் விழுந்தோன்னு கீதையை சொல்லி பயநாசனக பயக்கிற பயநாசனக உடனே உடனே நடக்கிற எதுக்கடா அப்படின்னு நம்ம எல்லாம் பகவத்கீதையை தெரிஞ்சு கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில நம்ம சத்கதி அடையணுன்றதுக்காக அர்ஜுனனுக்கு ஒரு பயத்தை கொடுத்து அந்த பயத்திலே பகவானே அவன் நீக்கிறான். அதுபோல இளையாழ்வார் நிறைய விஷயங்கள் தடையாகிறது. எவ்வளவு விஷயங்கள் தடையாகிறது பாருங்க. அதுவும் ரொம்ப வசதியான விஷயங்கள் தான் அவர் ஆசைப்படுறார். அல்ப விஷயங்கள் இல்லை. ஏதோ சாதாரண விஷயங்கள் நடக்கல தடைபடுறது அப்படின்னு அது வேற விஷயம். இவர் ஆசைப்படுறது நல்லது தானே. பகவத் விஷயம், பக்தி விஷயம் இதெல்லாம் தானே நடக்கல. அதான் பெரியவா சொல்றா, மகாத்மாக்களுக்கும் சத் விஷயங்கள்ல நிறைய விக்னங்கள் வந்துட்டு தான் இருக்கு. அதனால தடை வராம யாருடைய வாழ்க்கையும் கிடையாது, போஸ்ட்பான் ஆகாம யாருடைய வாழ்க்கையும் நடக்கிறது கிடையாது, எல்லாருக்கும் அப்படியே கடகடகட எல்லாம் நடந்துடுறது கிடையாது, எல்லாம் தடைபடுறது. அப்ப என்ன ஆகணும், ஏதோ தடைபடுறதுனா நம்ம இன்னும் பக்குவப்படணும்னு அர்த்தம். இன்னும் பக்குவப்படணும் அப்படின்னா இதை விட பெருசா பகவான் கொடுக்க போறான்னு அர்த்தம். பக்குவப்பட்டதான் அதிகமா கிடைக்கும். குழந்தைக்கு மூணு மைசில கொண்டு மூணு மாசத்துல கொண்டு போய் அழகா எல்லாத்தையுமே கொடுத்துடுறோம். அது பக்குவப்படுறது ஆறு மாசம் ஆயிடுதான் அன்னப்பிராசனம் அப்படின்னு பண்றோம். அதுக்கு பல்லு எல்லாம் முளைச்சுடுதுன்னு அதுக்கேற்ற மாதிரி ஆகாரம் கொடுக்கும். அந்த பல்லு முளைக்கிற சமயத்துல உருத்தள்ளி எல்லாத்தையும் கடிக்கிறது, இந்த கடிக்கிறது உருத்தது பெரிய இம்சை, நிஜமாவே ஒரு பெரிய தொந்தரவு. பல்லு அப்படியே நடனம் உருத்துறதுக்கு பெரிய கஷ்டம். ஆனா அந்த பொருத்துட்டு எப்படி இருந்ததுன்னா பல்லு முளைச்சுடுறது, உடனே அதுக்கு ஏற்ற மாதிரி ஆகம் சாலிடா கொடுக்கும். அதனால ஏதோ ஒண்ணு தடைபடுறதுன்னா பகவான் நம்மளை பக்குவப்படுத்துறான்னு அர்த்தம். பக்குவப்படுத்துறான்னு அர்த்தம்னா விசேஷமா ஒண்ணு கொடுக்க போறான்னு அர்த்தம். நம்ம சாதாரணமா ஆசைப்படுறோம், பகவான் இதோட ஸ்பெஷலா கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். நம்ம எல்லாம் சொல்றாரு ஏதாவது சம்திங் ஸ்பெஷல் அப்படின்றமே, சத்தியமா நம்ம வாழ்க்கையில சம்திங் ஸ்பெஷல் என்னைக்குமே கொடுக்கறது பகவான் மட்டும்தான். நம்ம எல்லாமே சம்திங் ஸ்பெஷல். நம்ம எல்லாமே ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கிறது எல்லாமே சம்திங் ஸ்பெஷல், வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு அனுபவமும் சம்திங் ஸ்பெஷல், ஸ்பெஷல் ரொம்ப விசேஷம். இளையாழ்வாருக்கு இவ்வளவு தடைகள் வந்ததுனால இந்த ஆறு வாக்கியங்கள் சொன்னார். ரொம்ப சந்தோஷமா எடுத்து இளையாழ்வார் கிளம்புறார், ஜோரா கிளம்புறார். இவ்வளவு நாள் இவ்வளவு தடைப்பட்டது இந்த வாக்கியம் கேட்டார், இவர் கிளம்பியாச்சு. ஆனா இவ்வளவு நாள் இத்தனை கஷ்டத்தையும் இத்தனை தடைகளையும் இத்தனை நஷ்டங்களையும் அவர் பொறுத்துட்டு இருந்ததுக்கு இவர் ஸ்ரீரங்கம் வரைக்கும் போக கூட விடல. பகவான் ஆச்சரியமா பெரிய நம்பிகளை மதுராந்தகத்திலேயே பார்க்க வச்சுட்டான். இதுதான் இதுதான் சம்திங் ஸ்பெஷல். இல்லாடி இவர் இங்கேருந்து நடந்து ஸ்ரீரங்கம் போய் பார்த்துருக்கணும். ஆனா ஸ்ரீரங்கம் போய் ஆலந்தாரை இழந்துட்டார், திருக்கட்சி நம்பிகளுடைய ஆகார உச்சிஷ்ட பிரசாதத்தை இழந்துட்டார். ரெண்டு இழப்புக்கு ஈடுகட்டும்படியே ஒரு பெரிய அனுகிரகம். இவர் பெரிய நம்பிகளை தேடிந்து ஸ்ரீரங்கம் கிளம்ப, இவரை தேடிந்து அவர் ஸ்ரீரங்கத்திலிருந்து கிளம்ப, ரெண்டு பேரும் மதுராந்தகத்துல கும்பிட போனதையும் குறுக்கல வந்தா போல அங்க வந்து ஒரு உபதேசம் பண்ணி ஒரு அனுகிரகம் பண்ணாருன்னா இதுதான் சம்திங் ஸ்பெஷல் நிஜமா. அதனால ஒரு தடை, ஒரு அவமானம், ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை, இதெல்லாம் இன்னும் விசேஷமான ஒரு வைபவத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்காகத்தான் நடக்கிறது. நிஜமாவே அவ்வளவு பெரிய விஷயம் அது, அத்தனை பெரிய வசதி அது. ஆச்சரியமா பகவான் நடத்தி கொடுக்கறான். அழகா பெரிய நம்பிகளை பார்த்துட்டார், ஆசிரியிச்சுட்டார், பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிட்டார், பிரமாணம் பிரமேயம் பிரமாதா இது மூணையும் காட்டி கொடுத்துட்டார். இளையாழ்வார் பிரத்யட்சமா வரதராசனை பார்த்துட்டார், ஆனந்த கூத்தாடுற, அப்பாடா என் ஜென்மா சாபல்யம் அடைஞ்சது. நிஜமாவே நம்ம என்னிலேந்து வாழறோம், என்னிலேந்து நம்ம வாழ்க்கை வசதியா இருக்குன்னா என்னைக்கு ஒரு குருவை பார்த்து என்னைக்கு அவர்கிட்ட நாமத்தை வாங்கிட்டு இப்ப ஜபிச்சுட்டு இருக்கோமோ அஞ்சிலிருந்துதான் புது ஜென்மா. நிஜமாவே துருவன் வாழ்க்கையில பெரிய டேர்னிங் பாயிண்ட் நாரதரை பார்த்ததுதான். பிரகலாதன் வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயம் எதுன்னா நாரதருடைய ஆசிரமத்துல அம்மா கர்ப்பவதியா இருக்கும் பொழுது இருந்ததுதான். வேதவியாசர் பெரிய டேர்னிங் பாயிண்ட் நாரதரை பார்த்ததுதான் பாகவதம் எழுதினார். பிரசுத் மகாராஜன் பெரிய டேர்னிங் பாயிண்ட் சுகப்பிரம ரிஷியை பார்த்ததுதான். அது வரைக்கும் அந்த வாழ்ந்த வாழ்க்கை ஒரு வசதி கிடையாது. இன்னி வரைக்கும் பரிசுத் மகாராஜனுடைய வாழ்க்கை எது வசத்தினா அந்த ஏழு நாட்கள் நிஜமா அப்படிதான் சொன்னார். சரியா அந்த கடைசி ஏழு நாட்கள் இருக்கு பாருங்க, அதுதான் பரிசுத் வாழ்க்கையில மகோன்னதமான நாட்கள். அது வரைக்கும் இருந்தா கர்ப்பத்தில் பெருமாளை பார்த்தா ரைட், அதெல்லாம் ஓகே. ஆனா இந்த கடைசி ஏழு நாட்கள் அவ அனுபவிச்சா இன்னி வரைக்கும் நம்மளையும் அனுபவிக்க வச்சிருக்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மகோன்னத ஒரு பெரிய திருப்பம். என்னைக்கு குருவை பார்க்கிறோமோ நிஜமா அங்கிருந்து நிஜமாவே குருவை பார்ப்பதற்கு முன் குருவை பார்த்தவன் கூமு கூட்டி அப்படிதான் சொல்லியிருக்கேன். தமிழ்ல இந்த கீமு கீட்டின்வார். அந்த மாதிரி குருவை பார்ப்பதற்கு முன் குருவை பார்த்த பின் நல்ல வித்தியாசங்கள் உண்டு வாழ்க்கையில், நிறைய சுயம் அனுபவத்துல சொல்ற அழகா பிரமாணம் பிரமேயம் பிரமாதா எல்லாம் சொல்லி கொடுத்துட்டார். பிள்ளையாழ்வார் ஜம்மன் ஆயிட்டார், எல்லாரும் ஆச்சரியப்படுறா அதிசயப்படுறார். அப்ப இளையாழ்வார் பிரார்த்திக்கிறார் பெரிய நம்பிக்கையிடத்துல, தேவர் இங்கேயே இருந்தா தேவலையும், ஆனா இப்பதான் உபதேசம் பண்ணிருக்கள், நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு, பகவத் விஷயத்துடைய ஆழங்கால் படணும்னு ஆசையா இருக்கு, பெருசா பிரபந்தம் எல்லாம் தெரியாது. இப்பதான் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு வந்திருக்காரு, அது வரைக்கும் வைஷ்ணவன் இல்லை, இல்லையாத வைஷ்ணவன் கிடையாது, படமா ஸ்மார்த்தர் தான் படமான அப்படிதான் காண கிடைக்கிறது. அவர் மாமா பெரிய திருமலை நம்பிகள்லாம் வைஷ்ணவரா இருக்கார். பகவான் மேல பிரீத்தி எல்லாம் அப்படியே ஆழங்கால் படணும். அதனால எனக்கு வைஷ்ணவ சித்தாந்தம் நன்னா புரியணும், நன்னா அனுபவிக்கணும். அதுவும் வரதன் வேற சொல்ல அகமேவ பரதத்துவம், நானே பரதத்துவம் சொல்ல இந்த பரதத்துவத்தை நல்லா அனுபவிக்கணும். சரணாகதி உபாயம்ன்றதெல்லாம் அனுபவிக்கணும். அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம் சொல்லியிருக்காங்க, எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதனால தேவரி காஞ்சிபுரத்திலேயே இருக்க முடியுமா, இருந்து அனுகிரகிச்சேன்னா தேவல அப்படின்னு பிரார்த்திச்சிருந்தார். நண்புக்கு வசப்பட்டுட்டாராம் பெரிய நம்பிகள். நிஜமாவே ஆச்சாரியன் சத்குருமார்கள் நம்முடைய உன்னதமான பிரீத்திக்கு தான் வசப்படுறோம். இதுல ஒவ்வொருத்தருடைய அன்பும் ஒவ்வொரு விதம், இதுல எது வசத்தி எது தாழ்த்தி யாராலையுமே சொல்ல முடியாது, யாராலையுமே சொல்ல முடியாது. ஒரு ரெண்டு வயசு ஒரு குழந்தை அன்பு பண்ணும், அது அதோட ரேஞ்சில் குரு இடத்துல ஒரு பிரீத்தி வச்சிருக்கும். 75 வயசு தாத்தா இருப்பார். அவர் அவருடைய பக்குவத்தை கொண்டு ஒரு பிரீத்தி வச்சிருப்பார். நிறைய உண்டு, நிறைய உண்டு. குடும்ப ஸ்திரீகள் அவா குருவிடத்துல ஒரு பிரீத்தி மரியாதை வச்சிருப்பார். பணக்காரா அவா ஒரு மரியாதை வச்சிருப்பா. ஏழைகள் அவா ஒரு பிரீத்தி வச்சிருப்பா. அவாவாளுக்கு எப்படி விதமான ஒரு அன்பு வரதோ அந்த அன்பை கொண்டு குரு அணுகிறார்கள். இதுதான் சரி, இது தப்பு அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. நன்னா ஞாபகம் வச்சுப்போங்க. துருவன் நாரதத்துல வச்ச அன்பு வேற, வழியில பார்த்தா அழகா உபதேசம் பண்ணா அப்படி, அவன் பார்த்த அன்பு அப்படி. பிரகலாதன் பார்த்து நான் கர்ப்பத்திலே செத்து போக வேண்டியது, என்ன காப்பாத்திக்கிறார் அவன் பார்த்த அன்பு. வேதவியாசர் குழம்பி கடந்து என்ன தெளிய வச்சார், அவர் பார்த்த அன்பு. ஒரே குரு தான். ஆனா அவாவாளுடைய அனுபவத்துக்கு தகுந்தா போலே அவாவா குருவிடத்திலேருந்து எந்த விதமான அனுபவத்தை வாங்கின்றாலோ அதற்கு தகுந்தா போல அவர்கள் குருவினிடத்திலே காற்ற பிரீத்தி வித்தியாசப்படும். இதுல எது வசத்தி எது தாழ்த்தி யார் நல்லவா யார் ரொம்ப வசந்தவான்னு சொல்லவே, எல்லாரும் குருவை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் தான். எல்லாரும் எத்தனையோ குட்டி குட்டி குழந்தைகள் எல்லாம் என்னிடத்துல விளையாது. ஜோரா மடிவேலை இருபத்தனால 85 வயசு பாட்டி வந்து நானும் முக்காரணி அப்படிங்கிறது நியாயமாகுமா? அந்த 85 வயசு பாட்டிக்கு எந்த விதமான பக்தி எந்த விதமான பிரீத்தி உண்டு அதற்கு தகுந்தா போலே. அதே வயசு பசங்கள்லாம் என் கூட வருவா, தோல் மேல கையை போட்டு நான் போவேன். அதுக்காக ஸ்திரீகள் நல்ல தோலுக்கு மேல கையை போட்டு போக முடியுமா? எல்லாம் ஆத்மா தான், சரீரம் வேறதான் அப்படின்னு சொல்ல முடியுமா? வேற அவாவாளுடைய ஸ்திதி லௌகீக விஷயங்கள் இதுக்கு ஏசா மாதிரி. அதனால குரு ஒவ்வொருத்தரிடத்திலையும் அவாவாளுக்கு தகுந்தா போல தன்னை மாத்திக்கிறார். அதனாலதான் குரு வசத்தின்னு சொல்றோம்னா நம்மளால மாற முடியாது. நமக்கு எப்படின்னா, நான் இப்படித்தான் இதோட ஒத்து போறவாளோட நான் ஒத்து போவேன். இதுதான் லௌகீக ஜனங்களுடைய சுவாவம். எனக்கு இப்படி சுவாவம், எனக்கு இப்படிதான் முடியும். இது கூட யார் ஒத்து போறாளோ அவளோட நான் இருப்பேன். ஆனா குரு எப்படி அப்படின்னா அவளுக்கு தகுந்தா போவேன், நாணல் மாறி விளையாடுது. அதனாலதான் விசேஷம் விவேகானந்தர் பாரதமும் நிறைய சிஷ்யா இருந்தார். வெளிநாட்டு நிவேதிதா வந்தா, நிவேதிதாக்கு தகுந்த மாதிரி விளைஞ்சார், பாரதத்துக்கு தகுந்த மாதிரி விளையாடு. எப்படி அவன் வளைஞ்சாலும் கடைசியில சிஷ்யால வளைச்சு கொண்டுறான் முக்கியம். இவா இஷ்டதி வளையறதுலாம் எதுக்குன்னா, இது வளைய மாட்டேங்க நம்ம இப்படி வளைஞ்சு அதுக்கப்புறம் இப்படி வளைப்போம் அப்படின்னு அழகா நாணல் மாதிரி வளைஞ்சு குழந்தைய தூக்கணும் அப்படின்னா அம்மா கீழே குனிஞ்சுதான் தூக்கணும். நான் போய் குனியலாமா குழந்தை முன்னாடியும் தோணிதான் குழந்தைய தூக்க முடியும். அதெல்லாம் நான் மாட்டேன், நீ மேல ஏறிவா அப்புறம் நான் உன தூக்கிக்கிறேன். நான் அப்படிதான் இப்ப என் வயசு என்ன, உன் வயசு என்ன, உனக்கு என்ன அனுபவம், நீ பாட்டு எனக்கு தூக்கம் கை தூக்கி நான் தூக்கி வேணும் அப்படின்னு சொல்ல நடக்குமா? அதுக்கு இப்படி 100 அடி இருக்குன்னா அந்த 1.5 அடிக்கு நம்ம குனிஞ்சாதான் அதை தூக்க முடியும். அதை தூக்கிட்டோம்னா நம்மளும் நிமிஞ்சிருவோம், அதுவும் ஜம்முன் நிற்கும். அப்ப அது குனிகிறது அவமானம் கிடையாது. அந்த குழந்தையுடைய பக்குவத்துக்கு பார்த்தோம்னா குழந்தைய தூக்கினோம்னா தூக்கிட்டு இருக்க குழந்தை உசரமா இருக்கும். தூக்கிட்டு இருக்க அது தலா கையெல்லாம் மேல உசரமா இருக்கும். அது சமயத்தை சில சமயங்கள்ல கிராமங்கள்ல பாக்கலாம், ஏதாவது திருவிழா இல்லாட்டி ஆத்தெல்லாம் கிடக்கலாம், குழந்தைய தூக்கி தோல் மேல உட்கார வச்சிருவோம். இது அப்பாவோட உசரமா நிற்கும். இது அப்பாவோட உசரமா போகிற பலம் இல்லை, ஆனாலும் ஏற்றி உட்கார வச்சுன்னு உசரமா நிக்கிறோம். அந்த மாதிரி குரு அவ்வளவு சிரேஷ்டம். நம்ம குருவை தலைக்கு மேல வச்சிருக்கோமோ இல்லையோ, குரு நம்ம ஒவ்வொருத்தரையும் தன் தலைக்கு மேலதான் வச்சிருக்கா. இது என் குழந்தை, இது என் குழந்தை, இது என் குழந்தை, இது என் குழந்தை. இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி பக்குவம், இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி பக்குவம், இந்த குழந்தை இடத்துல எப்படி பழகுவோம், இந்த குழந்தை இடத்துல அப்படி பழகுவோம். ஒரு நிதானம் சத்குருநாதனுக்கு என்னைக்குமே உண்டு. அதனாலதான் அபார மகிமா குரு மகிமா, அதி அதி அபார மகிமா குரு மகிமா. குருவனை பார்த்து நாரதர் நீ பாகவதம் எழுது உனக்கு நிம்மதி கிடைக்கும்னு சொல்லியிருந்தானா திரு திரு முடிச்சிருப்பான் 5 வயசு பிள்ளை. பிரகலாதனை பார்த்துட்டு நீ கவலைப்படாத காட்டுக்கு போன்னு சொல்லி தான் நடந்திருக்கா. யாருக்கு எந்த விதத்துல சொல்லி அவளுக்கு சமாதானமும் பக்தியும் சாந்தியும் நிம்மதியும் வைராக்கியமும் ஞானமும் நாமஜபமும் உண்டாக்க முடியுமோ அது போல குருநாதன் இருக்க. பெரிய நம்பிக்கை இடத்துல பிரார்த்திச்சுக்கிறார் இளையாழ்வா, நீங்க இருந்து கூட இருந்து அனுகிரகம் பண்ணலாம் நன்னா இருக்கும். கேட்கிற அதிகாரம் எனக்கு கிடையாது, ஆசை உண்டு, உரிமை எனக்கு பெருசா கிடையாது. விஜ்ஞாபனம் பண்றேன், தீர்மானிக்க வேண்டியதும் முடிவு செய்ய வேண்டியதும் உம்மிஷ்டம் அப்படின்ட்டார். உடனே பெரிய நம்பிகள் ரொம்ப சந்தோஷப்பட்டார். எத்தனை அழகா பக்குவமா இருக்கார். ஏன்னா இவர் ஸ்ரீரங்கத்துல பீடாதிபதியாக மாத்தன், அதனால பார்த்தார் பெரிய நம்பிகள். அதுக்காக தான் மனைவி எல்லாம் கூட்டிட்டு வேற வந்திருக்காரு, மனைவியையும் கூட்டிட்டு வந்துதான் இருக்கார். தனியா வர வேண்டியதுதான், ஏற்கனவே ஒரு தீர்மானம் பண்ணி அழகா புடிய பண்ணிதான் வந்திருக்கார். உடனே பெரிய நம்பிகள், சரிப்பா இங்க இருக்கேன், ஆனா எனக்கு இங்க வரதராசனை தவிர யாரையும் தெரியாது அப்படின்னு சத்தியம். நாளைக்கு மேல்கோட்டை போறோம், நமக்கு யார தெரியும், திருநாராயணன் தெரியும், ராமானுஜர் தெரியும், அப்ப யாரும் நமக்கு தெரியவே தெரியாது. அந்த ஊர்ல இருக்க மனுஷாலையோ பேரோ யாரோ தெரிய போறதா, பெருமாள தெரியும், பெருமாளுக்கு நம்ம ரொம்ப நன்னா தெரியும், ராமானுஜருக்கு நம்ம ரொம்ப அத்தியந்தம் வரலாம், நன்னாவே அவருக்கு தெரியும். ஆச்சரியமா இவர் சொல்லிட்டார். உடனேயே மலையாழ்வார் சொன்னார், தேவதை தங்கறதுக்கான ஏற்பாடு எல்லாம் அடியேன் பார்த்துக்கிறேன், அடியேனுடைய திருமாளிகையில மாடியிலேயே தேவரில் தங்கிக்கலாம் அப்படின்னுட்டார். உடனே அழகா வீட்டு மாடியிலே எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டார். ஏற்கனவே மாடியில வீடு இருந்தது, அதுல இவர் ரெண்டு பேரும் தங்கறதுக்கான சௌகரியங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டார். ரொம்ப சந்தோஷம் இளையாழ்வார் ஆச்சாரியன் அழகா நம்மாத்துல இருக்கார், நம்மாத்து மாடியில இருக்கார். அது ஒரு சுகம்தான், மகாத்மாக்கள் பரமாத்மாவுடைய அனுபவம் பெற்ற ஆச்சாரிய புருஷர்கள் நம்முடைய கிரகத்தை இருக்கா அப்படின்னா நம்ம சுதந்திரமா நம்முடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்திக்கலாம். ஆச்சரியமா ஆச்சாரியன் ஸ்ரீயா இருக்கிற சமயத்துல நம்முடைய சந்தேகங்களை அழகா கேட்டு தெளிஞ்சு நல்வழிப்படலாம், நேரங்கள் எல்லாம் அழகா பகவத் அனுபவமா மாத்திக்கலாம், நிறைய உண்டு, நிறைய லாபம் இருக்கு இல்லையா. ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணலாம், ஆச்சரியமா அவருடைய நிஷ்டையை பார்க்கலாம், அவர் தன் வாழ்க்கையை வாழற முறையை கொண்டு நம்ம வாழற முறையை மாத்திக்கலாம், இப்படி நிறைய உண்டு. அவர்கள் பகவத் தியானம் பண்றவா, நாமஜபம் பண்றவா, அப்ப அந்த வைப்ரேஷன் ஆத்து முழுக்க இருக்கும், அந்த பகவத் சாந்நித்யம் கிரகம் முழுக்க நீக்கமர நிறைஞ்சிருக்கும், இப்படி நிறைய லாபம் ஆச்சாரியன் அம்மாத்திரை தங்கரா அப்படின்னு. அதனால ரொம்ப சந்தோஷப்பட்டார் இளையாழ்வார். பெரிய நம்பிகளும் அவருடைய துணைவியாரும் அழகா தங்கிட்டு இருக்கார். ஒவ்வொரு நாளும் இளையாழ்வார் பெரிய நம்பிகள் எப்ப சமயம் இருக்கு அப்படின்லாம் பார்த்துட்டு அதற்கு ஏத்த மாதிரி அவரிடத்துல பேசிட்டு சப்விஷயங்கள் எல்லாம் கேட்டுக்கிறார். பெரிய நம்பிகள் அழகா சொல்லி கொடுக்கிறார். ஆனா உலகத்துல நிறைய விஷயங்கள் கத்துக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் லௌகீகமா வாழறதுக்கு. அது கூடவே என்ன பண்ணணும், ஆன்மீக விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும். பகவத் விஷயத்த சைட்ல 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 அப்படி கத்துட்டே வந்து வச்சுக்கணும், ரெண்டு அப்படி சைமல்டேனியஸா போயிட்டு இருக்கணும். இதை முடிச்சுட்டு அது அப்படி வச்சுக்கப்படாது. நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, லௌகீக வாழ்க்கை எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயான பிறகு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுட்டுறோம். அப்படி கிடையாது, லௌகீக வாழ்க்கை ஒரு பக்கம், அப்படியே வாழ்க்கை அந்த விஷயத்தை நடத்திட்டு போயிட்டு இருக்கணும். உலக வாழ்க்கையில ஒரு காலத்தெல்லாம் மொபைல் போன்லாம் கிடையாது, இப்பதான் மொபைல் போன் அத்தியாவசியமாயிடும், உடனே அதை கத்துக்கிறோம் இல்லையா, அதை வச்சு உபயோகப்படுத்திக்கிறோம் இல்லையா. அது போல அன்றாட வாழ்க்கையில பகவத் விஷயத்தையும் கத்துண்டு, பகவத் விஷயத்தில் இருக்கக்கூடிய அழகான நினைவு சுழிவுகளை தெரிஞ்சுண்டு, பகவான் அனுபவிக்கிற முறையில் இருக்கக்கூடிய ரகசியங்களை தெரிஞ்சுண்டு, அதையும் செயல் செயல் அப்படியே போயிட்டு இருக்கும். அவ ரெண்டு அழகாக போயிட்டே இருந்தா சௌக்கியமா இருக்கலாம். நிறைய உண்டு, பக்தி விஷயம் கோடி உண்டு, ரொம்ப ரசமானது. எதுக்கு ஒவ்வொரு நாளும் பக்தி விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படணும் அப்படின்னு சொல்றோம்னா, வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் புதுசா மாத்தணும், இல்லாட்டி பழைய போர் அடிச்ச ருட்டீன் ஆயிடுறது வாழ்க்கை. ஆமா, போ காதால எழுந்துக்கணும், ருட்டீன் தானே. ஆனா ஒரு சத்தங்கம் இருக்கு, ஒரு பக்தி விஷயம் இருக்கு, ஒரு ஆச்சாரோட பழக்கம்னா அந்த நாளைக்கு ஒரு மகத்துவம் வந்துடும். இன்னைக்கு என்ன புதுசா தெரிஞ்சுக்க போறோம், அப்புறம் எது சச்சங்கம் கேட்கணும், இன்னைக்கு என்ன சொல்ல போறா, காத்தால என்ன விஷயம், நைட்டு என்ன விஷயம், இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு புதுசா இருக்கு இல்லையா. இந்த ஒரு உத்வேகத்துல, இந்த ஒரு குதூகலத்துல நமக்கு போர் அடிச்ச ருட்டீன் கூட ஒரு விசேஷம், கடகடன் முடிச்சிருவோம், முடிச்சுட்டு சச்சங்கம் கேட்போம், கடகடன் முடிச்சிருவோம், இன்னைக்கு சச்சங்கத்தை அனுபவிப்போம், அதுக்கப்புறமா கேட்ட சச்சங்கத்தை அடுத்த நாள் உபயோகப்படுத்திக்கும். இப்படி மனசுக்குள்ள நமக்கு தெரியாமலேயே நம்ம டெய்லி பண்ண வேண்டிய காரியங்கள்ல கூட பகவத் அனுபவங்கள் நமக்கு தெரியாமலேயே வந்து சேர்ந்தது. அதுக்காக தான் சத்சங்கம் டெய்லி கேட்கணும். பெரியவா சொல்றான், நிறைய சத்சங்கம் கேளுங்க கேளுங்க கேளுங்க. அந்த காலத்துல சத்சங்கமே ஒரு பொழுதுபோக்கா இருந்தது. எல்லாரும் சாயங்காலம் அஞ்சு மணி ஆறு மணிக்குள்ள வேலையை முடிச்சிருவோம், அதாவது திண்ணையில உட்காந்து சத்சங்கம் பண்ணுவா. இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தை போனா பார்த்தோம், ஸ்ரீரங்கத்துல அங்கங்க அத்தனை வீதி உண்டு, ஒவ்வொரு வீதி யாரோ மகாத்மா பெருவழியா அழகா வீதியில உட்காந்து சொல்லிட்டு இருப்பா, யாராவது சொல்லிட்டு இருப்பா. இன்னைக்கும் அது உண்டு, பாக்கலாம், ரொம்ப சாதாரணமா பாக்கலாம். ஸ்ரீரங்கத்துல நிறைய நடக்கிறது உண்டு, எல்லா வீதிகளையும் மாத்தி 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 பார்த்தோம்னா நிறைய போஸ்டர் ஒட்டிருப்பா, நிறைய மகாத்மாக்கள் ஒவ்வொரு வீதியில அந்தந்த வீதி இருக்கும், அந்தந்த இடத்துல உட்காந்து சத்தம் கேட்டு அப்படி அனுபவிச்சுட்டே இருப்பான். இதுதான் வாழ்க்கையுடைய சுகானுபவம். ஆனா திருப்பி திருப்பி இதான் பண்ணி ஆகணும். ஆயுசு முடிகிற வரைக்கும் பல் தேய்க்கிறது, சாப்பிடுறது, குளிக்கிறது, மலமூத்திர விசர்ஜனம் பண்றது, மனுஷாவளோட பழகிறது, இதெல்லாம் ருட்டீனா பண்ணிட்டு தான் இருக்கணும். இதுல ஒரு சக்தி கிடைக்கணும் அப்படின்னா சத்சங்கம் ஒண்ணுதான் கதி. அதனால நிறைய சத்விஷயம் கேட்கணும். ஆச்சாரிய புருஷர்கள் மகாத்மாக்களோட நிறைய பழகணும். எதுக்கு பழகணும் அப்படின்னா, தேவையில்லாத விஷயங்கள்ல நமக்கு ஒரு பிடிவாதம் இருக்கு பார்த்தாலும் அந்த பிடிவாதத்தை மாத்தி பகவத் விஷயத்தை கொடுப்பாங்க. பிடிவாதம் நமக்கு இருக்கு, பிடிவாதம் ரொம்ப அவசியமான தப்பான விஷயங்கள்ல நமக்கு பிடிவாதம் நல்லா உட்கார்ந்து இருக்கு. அதே பகவானோட பிடிவாதம் வந்துட்டு வச்சுக்கோங்க, பிரஹல்லாதன் மாதிரி, துருவன் மாதிரி, ஆண்டாள் மாதிரி, மீரா மாதிரி, அந்த பிடிவாதம் பகவானை சம்பாதிச்சு கொடுக்கும். லௌகீகமாவே நமக்கு ஒரு பிடிவாதம் இருந்ததுன்னா இந்த பிடிவாதத்துக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு. நான் இப்படி படிக்கணும், இந்த வேலை அடைய நிறைய ஒரு பிடிவாதம் இருக்கு பாருங்க. இந்த பிடிவாதத்துக்கு ஒரு விலை இருக்கு. இந்த பிடிவாதம் பக்தியில வரணும், பகவத் தியானத்துல வரணும், அப்ப பகவான் நல்லா அனுபவிச்சான். எல்லாருக்கும் தான் குழப்பம் வருது, எல்லாருக்கும் தான் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறோம். ஆனா அர்ஜுனனுக்கு ஒரு பிடிவாதம் கிருஷ்ணன்கிட்ட மட்டும்தான் கேட்பேன், என் அண்ணா கிட்ட போய் கேட்க வேண்டியதானே, யுதிஷ்டன் தானே எல்லாத்துக்கும் காரணம், சூதாடினதெல்லாம் அவரு தானே. அப்ப கூட ஓடிட்டு அண்ணா தாண்டா நிறுத்தினான் யுத்தத்தை, எனக்கு இது தோன்றது சொன்னா யுதிஷ்டர் ரொம்ப சந்தோஷமா உட்காந்து நானும் இதைத்தாண்டா நினைச்சேன், நீயே சொல்லிட்டேன்னு இருப்பார். டக்கு நின்று பேருக்கு யுத்தம். ஆனா அர்ஜுனனுக்கு பயம், அண்ணா கிட்ட கேட்டா குழப்பிடுவார். ஏன்னா அவரு ஒரு பட்சம் தர்மம்ன்ற ஒரு பட்சத்தை மட்டும் பாக்குறார், யாரும் பாக்கிறது இல்ல. அப்ப பார்த்த அர்ஜுன் கிருஷ்ணனை தவிர எனக்கு யாரும் ஹிதம் சொல்ல முடியாது, வேற யார்கிட்டையும் கேட்க மாட்டேன்னு பிடிவாதம். அதனால சிஷ்யே அகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம், என் பீஷ்மரத்தை கூட ஓடி போய் கேட்க வேண்டியதான தாத்தா, நீங்க சொல்லுங்க தாத்தா, என் மனசே கேட்கற தாத்தா, இந்த மாதிரி உங்க எதிர்க்க நின்று நான் அம்பு போடணுமா, நான் கொஞ்சோட சரி வரணும்னு சொல்ல வேண்டியதானே. எங்கேயும் வேலை கிருஷ்ணன் காலில் விழுந்தா அந்த பிடிவாதத்தை கிடைச்சதுதான் பகவத்கீதை. நமக்கும் கஷ்டம் வருது, நமக்கும் பிரச்சனை வருது, நமக்கு என்ன பண்ணணும்னு தோணல, கிருஷ்ணா சொல்லுன்னு பிடிவாதமா பிடிக்கணும், இந்த பிடிவாதம் வரணும், என்ன பண்றதுன்னு தெரியல, தலையில கை வச்சுக்க உட்காந்துருக்கோம், நானே டென்ஷனா இருக்கும், சும்மா இரு, சும்மா டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு சொல்றோம். இதுல பிடிவாதம் என்ன இருக்கு, இந்த பிடிவாதம் கிருஷ்ணா எனக்கு தெரியல, எனக்கு வழிகாட்டு, உன்னால வழிகாட்ட முடியும், நீ தான் எனக்கு சரியா சொல்ல முடியும், எனக்கு வேற யாரையும் தெரியாது, உன் காலில் விழுந்துட்ட, எனக்கு ஹிதம் சொல்லு. ஒவ்வொரு பிரச்சனையும் அவன் காலில் விழுந்தா வச்சுக்கோங்க, ஆயிரம் கோடி விதமான பகவத்கீதை உண்டு, என்ன ஞாபகம், ஒரு 700 ஸ்லோகம் இல்ல, அவாவா தகுதிக்கு ஏத்த மாதிரி, அவாவா அவசியத்துக்கு தகுந்த மாதிரி பகவத்கீதை மாறும். சரி, அனுபவத்தில் நான் சொல்றேன், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அவன் பேசுறது இருக்கு பாருங்க, ஆச்சரியமா இருக்கணும். உலகத்தை நிறைய இருக்கு தெரிஞ்சுக்கிறது, கோடி 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 விஷயங்கள் பகவத்கீதை பலவிதம். ஏன்னா இதே அர்ஜுனனுக்கு சொன்ன பகவத்கீதை தான் உத்தவருக்கு சொல்றான், அப்படியே மாறுறது, நிறைய விஷயங்கள் அப்படியே மாறுது. உத்தவருக்கு சொல்லும்போது சொல்ற மெத்தடே மாறி போயிடுறது. ஏன்னா உத்தவர் எனக்கு சொல்லுடான்னு ஆசையா கேட்கிறான், அர்ஜுனன் பயந்து போய் குழம்பு போய் கேட்கிறான், பயந்து போய் கேட்கும்போது சொல்ற விதம் வேற, ஆசையோட என்னமோ சொல்லி எனக்கு சொல்லுடான்னு கேட்கிற விதம் வேற. ஒன்பதகாருக்கு உத்தவ கீதையும் பகவத்கீதையும் ஆசை பார்த்தா சொல்ற விஷயங்கள் என்னமோ ஒண்ணுதான், அது பெரிய மாற்றம் இல்லை. ஆனா மெத்தட் இருக்கு பாருங்கோ, உத்தவருக்கு சொல்றது ரொம்ப ஜாலியா சொல்லிட்டு இருப்பார் பெருமாள், அர்ஜுனனுக்கு சொல்றது ரொம்ப சீரியஸா சொல்லிட்டு இருப்பார், அவனை குழப்பி 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 தெளிவு வைப்பார். உத்தவருக்கு அழகா இது தெரிஞ்சுக்கூடாது, தெரிஞ்சுக்கூடாது. உத்தவருக்கு ஏன் பகவத்கீதை கேட்க என்ன அவசியம் இருக்கு, உத்தவருக்கு கீதை கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. கொஞ்ச நேரம் அவனை பிடிச்சி உட்கார வச்சு அவனை பேச வைப்போம், ஏகாந்தமா கொஞ்சம் பேசிட்டு நம்ம கேட்டுட்டு இருக்கணும், நம்ம கேட்டு இருப்போம்னு பிடிச்சி உட்கார வச்சுட்டேன். கிருஷ்ணன் பேசணும், நான் கேட்கணும்னு ஒரு ஆசை, அதனால பகவத்கீதைன்னு உன்னை சொல்லுடா அப்படின்னு அழகா. ஆனா அதுக்கு பேர் உத்தவத்கீதை தான், இதுக்கு அர்ஜுனுக்கு எதுவும் சொல்ல வேண்டியது தானே, சொன்னது நம்ம ரெண்டுமே கிருஷ்ணன் தான். ஆனா இதுக்கு பேர் பகவத்கீதை, அதுக்கு பேர் உத்தவ கீதை. எத்தனை விசேஷம், எத்தனை மாற்றம் பாருங்க, நீங்க கேட்ட அர்ஜுனன் இல்ல, சொன்ன பகவான் முக்கியம், அங்க சொன்ன பகவான் முக்கியம் இல்ல, கேட்ட உத்தவர் முக்கியம், அதனால உத்தவ கீதை. அதனால ஒவ்வொரு நாளும் விசேஷம், அதனாலதான் ஆச்சாரிய சம்பந்தம் வேணும், அதனாலதான் மகாத்மாக்களை தரிசனம் பண்ணணும், நேரம் கிடைக்கிறதா மகாத்மாக்களோட நேரத்தை கடத்தணும் அப்படின்னு தெரியவா நிறைய சொல்றான். கொஞ்ச நேரம் தான் வேதவியாசம் நாரதம் பேசிட்டு, அந்த பேசினதுல வேதவியாசருக்கு பரம லாபம், பிரம்ம விஷயம், நாரதருடைய பூர்வ ஜென்ம விருத்தாந்தம், பகவானுடைய அவதாரங்கள், இத்தனையும் சொல்லிட்டு பாகவதம் எழுது அப்படின்னு கொஞ்ச நேரம் நாரதரோட காலம் கடத்தினதுக்கு வேதவியாசம் இவ்வளவு லாபம் கிடைச்சிருச்சு. இதுதான் பெரிய பலம். வால்மீகி மகர்ஷி பத்மாகரன்ற கொள்ளக்காரர்கள் கொஞ்ச நேரம் நாரதரோட இருந்தா ராமநாமம் கிடைச்சுடுச்சு. அந்த ராமநாமத்தையே ஜெபிச்சா ராமாயணம் எழுதுறான், பாக்கியமே கிடைச்சுடுச்சு. இல்லாட்டி அவர் ராமாயணம் எழுத வேண்டிய ஆளே கிடையாது. ஏற்கனவே பிரம்மதேவர் எழுதியாச்சு ராமாயணம். லௌகீக ஜனங்களுக்கு ராமாயணம் எழுதுறதுக்கு இந்த ரத்னாகரன்ற கொள்ளக்காரன் கொஞ்ச நேரம் நாரதரோட இருந்ததுக்கு ராமநாமத்தை பிரசாதமா கொடுத்துட்டார். சில பேரோட இருந்த ஐயோ ஒரு மணி நேரம் தண்டமா போச்சு, வள 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 நை நை நைன் பிடிங்க எடுத்துட்டு இருந்தா எப்படா பாவா கிளம்பி தொலைவான் இருந்தது அப்படின்னு. வாழ்க்கை அந்த ஒரு மணி நேரம் வரமாட்டேங்கிறது. அது ஆச்சாரிய புருஷாவளோட மகாத்மாக்களோட சத்குருநாதனோட கொஞ்ச நேரம் இருந்துட்டோம் அப்படின்னா அது வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நவ்ரோஜி தாக்கூர் பெரிய கொள்ளக்காரன், அவன் இருந்த காட்டு வழியா சைத்தன்ய மகாபிரபு போயிட்டா ஒரு ராத்திரி அவரோட இருந்து அடுத்த நாள் கொலை கொலை பண்றது கொள்ளையடிக்கிறத விட்டுட்டு சாதுவா ஆயிட்டான், சத்கதி அடைஞ்சுட்டான் ஒரு ராத்திரியில. அதுதான் மகாத்மாக்களுடைய பலம், அதுதான் மகாத்மாக்களுடைய விசேஷம். அதனால இளையாழ்வார் ஜோரா இந்த பெரிய நம்பிகளோட நேரம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க சௌக்கியமா. இளையாழ்வார் மனைவிக்கு அவ்வளவு தூரம் பிடிக்கல, இருக்கிறது போதுதான் மாடியில் வேற கொண்டு வச்சிருக்க, இவாளுக்கு வேற உப்பு புளி மிளகா கொடுத்துட்டு இருக்க, இவருக்குதான் எல்லாம் தெரிஞ்சவர் தானே. ஆனாலும் பெருசா சொல்லல. இளையாழ்வார் ஆனந்தமா இருந்துட்டு இருக்கார். நித்தியம் திருக்கட்சி நம்பிகளை பார்ப்பார். பெரிய நம்பிகள் பெரிய நம்பிகளும் பரம சந்தோஷம், வரதராஜ தரிசனம் நித்தியம் கிடைக்கிறது. ஆனா கோவில் பின்னாடி தான் கிரகம். அப்படி ஆனந்தமா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமா நடந்துட்டு இருக்கு. ஆனா ஆளவந்தார் பிரார்த்தனையோ இவர் சன்னியாசி ஆகணும், இவர் வைஷ்ணவ சித்தாந்தத்தை நடத்தணும்னு ஒரு ஆசை. வரதராஜ நடத்துல சரணாகதி வேற பண்ணிட்டு போயிருக்கார். இப்படியே நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே இளையாழ்வார் மனசுல ஒரு வருத்தம், திருக்கட்சி நம்பிகள் அப்படி கொஞ்சம் அவமானப்படுத்துற மாதிரி நடந்துட்டா, அவர் திண்ணையில உட்கார வச்சு ஆகாரம் எல்லாம் போட்டான்னு சொல்லி ஒரு வருத்தம் மனைவி நடத்தல. பாதார் பெருமாள் இப்படி பண்ணிட்டு இருக்கு. அப்ப ஒரு நாள் இளையாழ்வாருக்கு என்ன தேய்ச்சி பண்றதுக்கு ஒரு வைஷ்ணவர் வருவார். அழகா புதன்கிழமை சனிக்கிழமையா எடுத்துன்னா தைல ஸ்நானம் பண்ணணும் இல்லையா, அதனால என்ன ஸ்நானம் பண்றோம், நன்னா எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி விடுறதுக்கு. என்ன பாக்கியமோ, யாரும் தான் தெரியல அந்த பிராமணன் எனக்கு எல்லாம் கிடைச்சிருந்தா அவ்வளோ வம்சத்துக்கே அப்படியே உட்காந்துருவோம். ஒண்ணுமே வேண்டாம், சரணாகதியாவது, உபன்யாசம் ஆகுது, கர்மயோகம் ஆகுது, ஞான யோகம் ஆகுது, அப்பாடா உடம்பு என்ன தேய்ச்சி என்ன தேய்ச்சியே மோட்சம் அடைஞ்சுங்க. சுகமான பொழுதாச்சு. ஸ்ரீரங்கத்துல தானான திருமணிக்கு தைல காப்பு பண்ணுவான். அதுக்கு அங்க பற்ற சொல்லிட்டே இருப்பார், உங்களால முடிஞ்சா எண்ணெயை கொடுங்கோ, இல்லாட்டி பச்சைக்கற்பூரம் கொடுங்கோ, இல்லாட்டி குங்குமப்பு கொடுங்கோ. அதுக்குன்னே இந்த சித்திர மாசம் நிறையவே போவா, அவா முடிஞ்சு அவ கொஞ்சம் குங்குமப்பு வாங்கி தருவா, பச்சைக்கற்பூரம் வாங்கி தருவா. உடம்புல நேரம் அந்த தைலத்தை தடவ முடியலன்னா கூட அந்த சேர்ற வஸ்துவை நம்ம கொடுக்கற பாக்கியம் இருக்குன்னு பெரிய சுகமாச்சு. திருப்புளியம்புடி பெருமாளுக்கு தைல காப்பு டிண்டின்னா அது என்னதான் உடம்போ தெரியாதப்பா, நிஜமாவே டிண்டின்னா வாங்கி குடிப்பார். அசாத்தியம் திருப்புளியங்குடி பெருமாள் பூமி பாலர். நான் ஒவ்வொருத்தரையும் நினைச்சுப்பேன், எப்படிதான் இவருக்கு அவளை என்ன பிடிக்கிறதோ, அந்த எண்ணெயை போட்டு நன்னா ஊறி அதுக்கப்புறம் இவர் குடிக்கிறதா இன்னைக்கு. அது அழகா ஒரு மண்டல தைல ஸ்நானம் சுகமா, 48 நாள் தைல ஊறி நம்ம நம்பிக்காகும். பெருமாளை தவிர யாராலையும் இந்த தைல காப்பு ஸ்நானம் சத்தியமா ஒரு மண்டலம் நம்மளால இருக்கவே முடியாது. இந்த இளையாழ்வாருக்கு என்ன தேய்ச்சி விடுற பாக்கியம், ஒரு ஏழு பிராமணருக்கு அதுக்கு பிரச்சனை வேதம் இதெல்லாம் தெரியாது. அந்த காலத்துல அதெல்லாம் தெரிஞ்சாதான் ஜீவிக்க முடியும். அந்த காலத்து பிராமணர்கள்லாம் தங்களுடைய ஸ்வதர்மத்தை விட்டு போகாத ஒரு காலம். ஏதோ அறகுறையா தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பா, அவ்வளவுதானே ஒழிய பெருசா பிராமண தர்மத்தை விட்டு சத்திரிய தர்மத்துக்கோ வைஷ்ய தர்மத்துக்கோ சூத்ர தர்மத்துக்கோ போகாத ஒரு காலகட்டம் அந்த காலகட்டம். அதனால இளையாழ்வார் பார்த்தாலும் சரி, இவருக்கு ஏதான ஒரு சகாயம் பண்ணுவோம்னு உதவி பண்ணார்கள், கைங்கரியம் பண்றேன் உமக்கு என்ன பண்ண தெரியணும், அவங்க உடம்புக்கு வேணா என்ன தேய்ச்சி விடுறேன்னு தெரிஞ்சு சிரிச்சுன்னு ஒத்துனுட்டா. எப்படிதான் இப்படி ஒரு பாக்கியம் வரப்பிரசாதம் கிடைச்சதுன்னு தெரியல அவருக்கு. அழக எப்பொழுதும் என்ன தேய்க்க வந்துருவார் இளையாழ்வார். திருமேனிய தொட்டு என்ன தடவுறதுன்னு அந்த கையும் தீர்க்கமான கண்களும் எல்லாரும் ராமானுஜா சொன்னா மோட்சம் அடைவா, ராமானுஜர் திருவடி சம்பந்தம் வசத்தின்னா ராமானுஜர் தலையிலேயே கையை வச்சு என்ன தேய்க்கணும்னா பேர்பட்ட பாக்கியம் சாதாரண பாக்கியமா, கோடி ஜென்ம சுகிருத்தம் அல்லவா, அதெல்லாம் சில பேருக்கு தான் வாய்க்கணும். ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் முடிவெட்டி விட்ட நாவிகர்கள் யாரும் சொல்லாமலே விட்டுட்டு போயிட்டான். இதெல்லாம் ரொம்ப வருத்தம். இவளெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா ரொம்ப ஜோரா இருந்திருக்கும். நிறைய விஷயங்கள் ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் அளந்து அளந்து வச்சாரு டெய்லர், அந்த ஆல்டர் பண்ண டெய்லர் பேரு தெரியல பாகவதத்தில். நிறைய விஷயங்கள் கவனிக்காமலேயே விட்டு இருக்கும். பாகவதர்கள் கோடி பேர் இவ்வளவு கைங்கரியம் அழகாக அவர்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு நாள் இந்த பிராமணர் அப்படி என்ன கேட்கிறார், ரொம்ப அப்படி ரொம்ப அழகா மசாஜ் பண்ணி விடுவார். அன்னைக்கிடமோ அவளை தெரிய அவள உடம்புல அந்த ஒரு பிடிப்பு இல்லை அவருக்கு. விளையாடு எப்படி பார்த்தா என்ன கொஞ்சம் பலகீனமா இருக்கீரோ அப்படின்னு. ஆமா, நேற்றிலேருந்து ஆகாரம் சாப்பிடலை, அதனால ஒன்னும் கிடைக்கல, அதனால பட்டினியா இருக்கேன், வயிறு பசிக்கிறது. ஏதோ இன்னைக்கு உங்களுக்கு கைங்கரியம் பண்ணி இதை கொண்டுதான் இன்னைக்கு எதனா கொடுக்குறீங்களோ ஆகாரமோ இல்லாட்டி பணமோ அதை கொண்டுதான் வாழணும். அப்புறம் இளையாழ்வார்க்கு மனசு கேட்கல. உடனே அவர் மனைவியை கூப்பிட்டு, அம்மா அவருக்கு ரொம்ப பசிக்கிறதாமா, பழைய அமுது இருக்குமே அதை கொடு, அதையாவது கொடு, ஆனால் தலைகை பண்ண பழைய அமுது இருக்குமே கொடு அப்படின்ட்டார். உடனே மனைவி சொன்னா, பழைய அமுதெல்லாம் இல்ல சுவாமி, எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லிட்டு அவள் போயிட்டா. ஆனா இளையாழ்வார்க்கு சந்தேகம் வந்து கொடுத்து, இல்லையே பழைய அமுது இருக்கணுமே, அது சில புருஷா மட்டும்தான் அப்படி கவனிப்பாங்க, கிரகத்தில் என்ன இருக்கு என்ன இல்லை அப்படின்னு. நிறைய பேருக்கு அந்த கவனம் இருக்கிறது. விளையாழ்வார் அழகா யோசனை பண்ண, இல்லையே நேற்று இவ்வளவு பண்ணியிருந்தாலே இந்த வெங்கடப்பானையில் இருந்தது நம்ம ஆத்திர நம்ம தானே சாப்பிட்டோம், வேற யாரும் கிடையாது, அதே நேற்று யாரும் விருந்தாளி வரலையே. இந்த நுணுக்கம் நுண்ணறிவுன்னு தெரியுது, அந்த கவனம் அதெல்லாம் சில பேரிடத்துல மட்டும்தான் உண்டு. சில மாமாக்கள்லாம் உண்டு, பால் வாங்கினது அரை லிட்டரா இருக்கும், பத்து பேர் பத்து தடவை காஃபி கேட்பாங்க, அவருக்கே தனியாக வரைஞ்சிட்டு வாங்க. வரவாளுக்கள தர்மர்லாம் அப்படிதான் ரொம்ப பாடு, நிஜமாவே பாவப்பட்டவள்யான திரௌபதி தான், தர்மர் எல்லாம் கட்டிட்டு வாட ரொம்ப கஷ்டம். இவர் ஆசைப்பட்டா துர்மாசத்துக்கும் சாப்பாடு போடுன்பார், இவர் ஒண்ணுமே பணைய கேட்கலன்னா பொண்டாட்டியும் பணைய வச்சுருவார். ரொம்ப மோசமான ஒருத்தர், எனக்கு மரியாதையே கிடையாது தர்மர் மேல. ஏண்டா போனா போர் மரியாதை வச்சிருக்கேன் அப்படின்னா கிருஷ்ணன் அவர் ஒத்துண்டான், தர்மன்னா தர்மன்னான்னு கூப்பிட்டதுனால போனா போடுவதுன்னு அவரை பத்தி பேசுவேன். எப்ப பார்த்தாலும் இடம் செல்தான், பாண்டவர்கள் பட்ட அத்தனை பாட்டுக்கு ஒரே காரணம் தர்மர் தான். துர்வாசர் வந்தா என்ன, அப்புறம் சாப்பிட்டு கவுத்து வச்சிருக்கான்னு தோண வேண்டாமா, அடரா லேட்டா வந்துட்டால என்ன பண்ணுவோம், நீ இருந்தோ நீ எங்கயா சொல்ல சாப்பிடணும், நாளைக்கு நம்ம மாட்ட சாப்பிடணும் சொல்லி. இதுதான் நல்ல மரியாதை தெரிஞ்ச ஒரு புருஷனுடைய கர்மா. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டோமே வந்துட்டால சரி இல்லாட்டி நீங்க குளிச்சுட்டு வாங்க, நானும் பீமன் அர்ஜுன் எங்கயா போய் பழமாவது கிடைக்கிறதா பாக்கணும்னு சொல்லியிருந்தானா, நச்சமா பொறுப்புள்ள ஒரு ஆம்பளை. நீ இருந்து சாப்பிட்டு தான் போகணும், திரௌபதி உள்ளே பார்க்கணும், கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறார் அப்படின்னா ஒன்னும் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறார். சரி என்ன பண்றது, இவரை இவரை நம்பி பிரயோஜனம் இல்லை, இவரிடத்துல கெஞ்சி பிரயோஜனம், கிருஷ்ணா காப்பாது இருக்கவே இருக்கான் ஒருத்த மாட்டேன் நம்ம கிட்ட. கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம், சத்தியமா எனக்கு நிஜமா ரொம்ப கோபம் வரும். ஒரு நியாயமே கிடையாது, தர்மம் பண்ணது எதுவுமே நியாயம் கிடையாது. என்ன ஆனாலும் தன் பெண்டு பிள்ளைகளை கொண்டு போய் அடமான வைப்பாளா, எவ்வளவு கேவலம், ரொம்ப கேவலம் அது, அவ்வளவு கேவலகரமான காரியம் எல்லாம் நிறைய பண்ணிடுறா. கிருஷ்ணன் போய் சொன்னா சொல்ல மாட்டேன், என்ன சூதாட்டம் ரொம்ப நல்ல காரியமா, கொண்டாடி அடைய வைக்கிறது ரொம்ப வசந்தியான காரியமா, கிருஷ்ணன் அஸ்வத்தாமா அதை கொஞ்சம் சொன்ன மாட்டா, அது போய் நான் சொல்ல மாட்டேன் என்ன பிரயோஜனம், வரத்து வீம்பு வீராப்பு இதெல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. பிள்ளையாழ்வ ரொம்ப கவனம், ரொம்ப அழகா கவனிச்சுட்டு இருக்கார். அதனால மனைவியை வேற ஏதோ வேலைக்கு அந்த பக்கம் அனுப்பினார். அவள் தோ போயிட்டு வரேன் போகணும், அவள் அந்த பக்கம் போகணும், நேர தலிக உள்ள போய் பார்த்துட்டார். சமிருத்தியா இருக்கு நிறைய, அந்த ரங்கல பானையில அழகா நல்லா பழைய சாதம் நிறைய இருக்கு, அதுக்குதான் பழைய அமுதுன்னு பேரு. உடனே இளையாள் ரொம்ப கோபம் வந்தது, ஒருத்தன் பசிக்கிறதுன்றான், அவனுக்கு அன்னம் இருக்கு கொடுக்க மாட்டேன்னா எவ்வளவு ஒரு கோரமான ஒரு ஹிருதயம், அதுவும் ஏழை, அவடத்துல ஒண்ணும் இல்லை, ஏழையோ பணக்காரனோ படிச்சவனோ படிக்காதவனோ முட்டாளோ பைத்தியமோ அகம்பாவியோ பாவியோ பசிக்கிறதுனா அன்னம் கொடுக்கணுமே, அது என்ன குத்தம் இருக்கு, எவ்வளவு சாப்பிட போறோம், வயிறு கொடுற அளவுக்கு தானே சாப்பிட போறோம், பசி எவ்வளவு கொடுமையான ஒரு வியாதி, ரொம்ப கஷ்டம் உலகத்துல பசி, உலகத்தை ரொம்ப உசந்ததும் பசி தான். இன்னைக்கு இன்னி வரைக்கும் உலகத்தை காப்பாத்திட்டு இருக்கிறது பசி தான், பசி மட்டும் இனி வரை தீர்ந்து போயிட்டு வச்சுக்கோங்க, நாளைக்கு உலகம் அழிஞ்சு போயிடும். டிவி நியூஸ் சேனல் ஒண்ணுமே இருக்காது, அவன் வேலை ரிசைன் பண்ணி போயிடுவான், எல்லாரும் எல்லா வேலையும் விட்டுருவோம், ஒண்ணுமே வேண்டாம், காய்கறி வேண்டாம், விவசாயம் நின்று போயிடும், எதுவுமே வேண்டாம். பசி ஒண்ணுதான் விரட்டு 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 உலகத்தை. சிங்கம் புலியிலேருந்து எல்லாம் காற்று அலையறதுனா பசி. அவ்வளவு பெரிய காட்டுல மான் பயந்து 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 அப்படி அங்கங்க பார்த்து இங்க பார்த்து அங்க பார்த்து ஒரு புள்ள மேய்ஞ்சிட்டு இருக்குன்னா பசி. சிங்கத்துக்கு பயந்தாலும் கூட பசியில இருக்க முடியாதேன்னு தைரியமா புல்லு மேய்ஞ்சிருக்கு. ஒத்த கண்ணை வச்சுட்டு காக்கா தெரிஞ்சிருவா அலைஞ்சிட்டு இருக்குன்னா பசி. கண்ணு தெரியாதவன் கூட ஏதோ ஒரு டிக்கெட் விற்கிறான், ஏதோ விற்கிறான், பிக்சர் எடுக்கிறான், பசி. விபச்சாரி உடம்ப விற்கிறது கூட பசிக்காகத்தான். நிறைய விஷயம் உலகத்தை ஆட்டி படைச்சிருக்கிறது பசி. இந்த பசிக்கு அன்னம் கொடுக்கறது பெரிய தர்மம். அன்னதானன்ற ஒரு விஷயம் சனாதனமான சிந்து தர்மத்துல மட்டும்தான். பிரிட்டிஷ்காரன் வரத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல ஹோட்டல்லே கிடையாது, தெரியுமா? ஹோட்டலே கிடையாது. சத்திரம் இருக்கும், அவ யாரா போறானா தங்கலாம், அங்க சாப்பிடலாம், பயின்றே இருக்கலாம். யாரும் பைசா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கு அப்புறம் ஐயோ அநியாயம் பண்றாளே, இவ்வளவு அழகா சாப்பாடு போட்டு பைசா வாங்காம இருக்க, இதுல கூட சம்பாதிக்கலாமே ஐடியா சொல்லி கொடுத்து கெடுத்தது பிரிட்டிஷ்காரன் தான். சத்தியம் அது வரைக்கும் பாருங்க, திரும்ப பக்கம் என்ன சத்திரங்கள் தான். பழைய சரித்திரத்தை புரட்டி பாருங்க, எங்கேயாவது அன்னம் வித்தா அப்படின்னு ஏதான ஒரு ராஜாவுடைய சரித்திரத்தை பாருங்க, சத்தியமா கிடையாது. எந்த கோவில்லையுமே அன்னத்தை வித்தான்னு கிடையாது. இல்லைங்களா, பிரசாதம் விலை கொடுத்து வாங்கிட்டு வரும் பிரசாதத்தை விலைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. எனக்கு முன்னாடிலாம் திருப்பதில ரெண்டுக்கெல்லாம் விலையே கிடையாது, பக்தாளுக்கு கொடுத்துட்டு இருப்பா அவ்வளவுதான். பெருசா எதுவுமே நீ எல்லாத்துக்கும் விலை வந்தது, எல்லாத்துக்கும் பெரிய விலை கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் அன்னம் இவ்வளவு பெரிய விஷயம். பசிக்கிறவாளுக்கு அன்னம் கொடுத்துத்தானே ஆகணும். நிஜமாவே நம்ம தாத்தா பாட்டுகள்லாம் அவ்வளவு அன்னம் கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம சாப்பாட்டுக்கு குறவில்லாம இருக்கும். வாழ்க்கையில சாகிற வரைக்கும் எது இருக்கோ இல்லையோ, மூணு வேளை சாப்பிடறதுக்கு சாப்பாடு வேணும். மற்றெல்லாம் ரெண்டாம் பட்சம், ஸ்டேட்டஸ் டிவி மற்றெல்லாம் கடைசி தான். முதல்ல அன்னம் வேணும். அன்னம் பொழுதுக்கு வைஸ்வானரனை திருப்திப்படுத்திட்டோம்னா அதுவே பெரிய சாதனை உலகத்துல. நிஜமா நமக்கெல்லாம் அன்னத்துல ஒரு பெரிய மரியாதை இல்லைன்ற ஒரு வருத்தம் தான். ரொம்ப ருச்சி கடுமையாயிட்டோம். பகவானா கூட தெரியறதுல உண்ணும் போல் அருகும் நீர் தின்னும் வெற்றில எல்லாம் கண்ணன், எல்லாம் கண்ணன். நிஜமாவே ரொம்ப வருத்தப்படுறார் இளையாழ்வார். பசிச்சவனுக்கு உணவு இருந்து இல்லைன்றாள். சில பேர்லாம் கொலை பண்றான், பயங்கரமான பாவங்கள் பண்றான், உடனே அவனுக்கு மரண தண்டனை விதிக்கிறான். அதெல்லாம் அவசியமே இல்லை, பத்து நாள் சோறு தண்ணி இல்லாமட்டா தானா செத்து போயிடும். அவனுக்கு மரண தண்டனை டேட்டை வேற ஃபிக்ஸ் பண்ணி அது வரைக்கும் மூணு நாள் நல்லா சாப்பாடு போட்டு அவனை தூக்கல தொங்க வைக்கிறதுக்கு முன்னாடி கூட வேண்டியதெல்லாம் கொடுத்து திருப்தியை சாப்பிட வச்சுட்டு தான் கொலை பண்றான். அன்னம்ன்றது அவ்வளவு அத்தியாவசியமானது. அன்னாத் பவந்தி பூதானி. நிஜமாவே அன்னத்தை கெடுத்தது எல்லாம் இந்த பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் போட்டு அன்னத்தை கெடுத்து நிறைய 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 பெருசு 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 எல்லாம் பண்ணி தொலைச்சு பூமாதாவுடைய சக்கரவிதமான ஆசீர்வாதி கொலை பண்ணி போட்டுருக்கோம். சர்ச்சலா இருக்கு பார்க்க. அன்னம் விளையாடுவது கழுகியே வருது. பசிச்சவனுக்கு உணவு தரமாட்டேன், இது என்ன தனி ஒருவனுக்கு உணவில்லை, இது ஜெகத்தினை அழித்திடுவோம். பாரதியார் ஒருத்தனுக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னா ரொம்ப கேவலம். நம்ம இருக்கிற இடத்துல யாரோ ஒருத்தன் சாப்பாடு இல்லாம பசியினால செத்து போனான்னா அந்த பாவம் நம்ம அத்தனை பேருக்குமே உண்டு. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா அது. ரொம்ப வருத்தப்படுற விளையாழ்வா, அன்னம் கொடுக்கலையே. பெரிய மனசுல கோபம் வர்றது. ஆனா வெளியில சொல்லல. சரி, ரெண்டாவது தப்பு மார்க் பண்ணிட்டேன். மகாத்மாக்களுடைய கோபம் வெளில வர, நம்ம கோபம் இல்ல, அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் மிஞ்சி மிஞ்சி போனா அரை மணி நேரம், இல்லாட்டி ஒரு தூக்கம், இல்லாட்டி ஒரு பசி, இல்லாட்டி ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்தாலும் சரியாது. மகாத்மாக்கள் தாத்தாரிவர் இவள் சரிபட்டு வரமாட்டேங்கிறா. சரி, ரெண்டாவது குத்தம் அப்படின்னு மனசுல கவனம் வச்சிருந்தார். அவரே கொடுத்துட்டார் அந்த பிராமணருக்கு அன்னத்தை கொடுத்துட்டார். அவர் தெரிஞ்சு போயிடுச்சு, இவர் இல்லைன்னு சொல்லிட்டார், இவர் எடுத்துன்னு வந்தார், அல்ல ஒழுங்கா கவனிக்கல அப்படின்னு சொல்லி அப்ப கூட அவர் மரியாதையை காப்பாத்தி அழகா அன்னத்தை கொடுத்துட்டார். அதுவே அவளுக்கு கோபம். நான் இல்லைன்னு சொல்லிருக்கேன், இந்த மனுஷன் மாதிரி எடுத்து கொடுத்துட்டாரு, நான் பாட ஆத்துக்கிற வேலைக்காரிக்கெல்லாம் கொடுக்கானு அவ ஏதோ கணக்கு வச்சிருப்பா இல்லையா. பார்த்தா ரெண்டாவது தப்பும் பண்ணிட்டார். இப்படி காலம் போயிட்டு இருக்கு. பெரிய நம்பிகள் ஒவ்வொரு நாளா வரதராஜன் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார். வரதா ராமானுஜர் சன்னியாசம் வாங்கிண்டா தேவலை, அடுத்த ஆசாரினா அவர் வரணும் அப்படின்னு எங்கேயோ பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார். அதே ஸ்ரீரங்கத்துல ஆளவந்தாருடைய சிஷ்யர்கள் அவெல்லாம் பிரார்த்தனை பண்றார். அது இல்லாம ஆளவந்தாருடைய சிஷ்யர்கள் திருக்கோஷ்டியூர் நம்பி, பெரிய திருமலை நம்பி, திருமாலை ஆண்டான், திருவரங்க பெருமாள் அடையர், இப்படி பலரும் ஒவ்வொரு விதமா பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார். இப்படி காலம் பயின்று இருக்கு. எப்பொழுதும் பெரிய நம்பிக்கை நித்தியம் பாப்பார், உபதேசம் பண்ணுவார், இப்படி சௌக்கியமா பயின்று இருக்கு. இடையாள் சரி, மனைவியோட இந்த பயங்கரங்கள்லாம் இருந்தா கூட அவர் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கார். ஒரு நாள் அலையாழ்வார் வீட்டு வாசல்ல ஒரு கிணறு இருக்கு. இன்னைக்கும் அந்த கிணறு திருக்கணர் சாலைக்கணர், அந்த சாலைக்கணர் தான் இது சாலைக்கணர். அலையாழ்வார் வீட்டு வாசல்லையே இருக்கு. இந்த ஊர் புதுக்கிணறு இல்லையா, தெருவில் ஒரு கிணறு, அக்ரஹார கிணறு, அங்க இன்னைக்கும் அந்த கிணத்துல அழகா ஜலம் எடுத்துட்டு இருக்கா. அலையாழ்வாருடைய மனைவியும் பெரிய நம்பிகள் துணைவியாரும் அப்படி ஜலம் எடுத்துட்டு இருக்கா. கிணத்துல ஜலம் இழுப்பான் அந்த காலத்து. இன்னைக்கும் பார்க்கலாம் கிராமங்கள் எல்லாம் புதுக்கிணறு இருக்கும். ஒரு மூணு நாலு ராட்டினம் மாட்டுவா, எல்லாரும் நாலு பக்கமா போயிட்டு ஜலம் இழுக்கலாம். இந்த மாதிரி உண்டு. நான் தெரிஞ்ச சில வீடுகள்லாம் அந்த காலத்துல பார்க்கலாம். ரெண்டு வீட்டுக்கு சேர்ந்து ஒரு கிணறு, இந்த பக்கம் பாதி வாளுக்கு, அந்த பக்கம் பாதி வாளுக்கு. அது ரெண்டு பேர் சண்டை வராத வரைக்கும் புழைச்சது. கிணறும் புழைச்சது, மற்றவாளும் புழைச்சா, இல்லையோ பெரிய தகராறாயிடும். அந்த மாதிரி ஒரு நாள் இளையாழ்வார் மனைவி ஜலம் இழுத்தன் இருக்கா, பெரிய நம்பிகள் துணைவி யாரும் ஜலம் இழுத்தன் இருக்கா. அப்ப என்ன ஆச்சுன்னா, இழுக்கிற வேகத்துல ரெண்டு பேர் குடமும் இடிச்சு. இது ஒரு பெரிய குத்தமா. ரெண்டு பேரும் பிராமணர் தான், ரெண்டு பேர் குடமும் அப்படி இடிச்சுடுச்சு. ஏற்கனவே கடுப்புல இருந்துட்டு இருக்க இளையாழ்வார் மனைவி, அவளுக்கு எப்பொழுதுமே இந்த வித்யா கர்வம், தன கர்வம், குல கர்வம் மூணு உட்கார்ந்து இருக்கு. அதனாலதான் திருக்கட்சி நம்பிக்கை கேவலப்படுத்துறா, அதனாலதான் இந்த பிராமணர் கண்ணம் கொடுக்கல. பிராமணால நாங்க வசத்தி, பிராமணாலேயே வசத்தி இல்லை, இதை பிராமணால நாங்க வசத்தி, அது ஒரு பெரிய கஷ்டம். நிஜமாவே நிஜமாவே பிராமணால பத்தி இப்படி சொல்றேன்னா ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றேன், மனசு துண்ணாக்கி சொல்றேன். சத்தியா தேசத்துக்கே வழிகாட்ட வேண்டிய ஒரு கூட்டம் இப்படி இருக்கேன். பாதங்கம் தாங்கல, பாதங்கம் தாங்கல். எப்படி இருக்க வேண்டிய வம்சம், பூனல் எல்லாம் அறுத்தி எவ்வளவு அட்டகாசம் பண்ண தமிழ்நாட்டில். அதனால கேட்டபொழுது எனக்கு இன்னும் வரைக்கும் அந்த மனசுல அந்த காயம் ஆறல. பூனல் அறுத்து குடுமையை வெட்டி இப்பேற்பட்ட வம்சம், பாரத தேசத்தை காப்பாத்தின வம்சம், காப்பாத்தின் இருக்கிற வம்சம், இந்த அளவுக்கு இப்படி தரம் தாழ்ந்து இறங்குற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம தர்மத்தை மீறி போயிட்டோம்னு தானே அர்த்தம். நம்ம தர்மத்துல நமக்கு ருச்சி இல்லைன்னு தானே அர்த்தம். நம்ம தர்மத்தை நம்ம மதிக்கலேன்னு தானே அர்த்தம். நம்ம குலத்தை நம்ம கொண்டாடலேன்னு தானே அர்த்தம். நம்முடைய வரத்து ஜம்பம் தானே நம்மளை இந்த பாடுபடுத்துறதுன்னு ஒரு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. இடிச்சுடுத்த உடனேயே வாயில வந்தபடி எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்ட இளையாழ்வாருடைய மனைவி. நிதானமா தண்ணி இறைக்க தெரியாதோ, நான் இறைச்சுட்டு இருக்கோம் தெரியலையோ, அப்புறம்தான் இறைச்சா என்ன, அப்படியே வந்து இப்பயே இறைச்சு என்ன பெருசா சாதிக்க போறே, அதான் எல்லாம் எங்க ஆத்துக்கார கொடுத்துட்டு இருக்காரு, சௌக்கியமா தானே உட்காந்து சாப்பிட்டு இருக்கு, என்ன பெருசா வந்துடுது, பெருசா ஜலம் இறைக்க வந்துட்டாளாம் அப்படின்னு இந்த வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு ஆச்சாரின் மனைவி ஆச்சேன்னா தோணல அவளுக்கு. பெருசா வந்துடுத்து நான் மடியா ஜலம் எடுத்துருக்கேன் இல்லையா அப்படின்ட்டா. பொறுத்திருந்தா பெரிய நம்பிகளுடைய துணைவியார், அவளும் பொறுக்க முடியாம சொல்லிட்டு, அம்மா நாங்க ஒண்ணு ஆசைப்பட்டு இருக்கோம்னு சொல்லல, நாங்க ஒண்ணு உங்க ஆத்துக்கார பிடிச்சு நீங்க தங்கல, உங்க ஆத்துக்காரர் எங்க ஆத்துக்கார கால நீங்களுக்கு சொன்னா கேட்கணுமா, என்னென்ன வார்த்தைகள் எப்படி தடிச்சு விழும், என்னென்ன பயங்கரமா பயங்கரமா பண்ணிடுவான். நிஜமாவே அவ அந்த ஒரு கோபம் வந்துடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். சூட் பண்ண ஒரு கோபம் லங்கையே இல்லாம பண்ணி தரச்சுடுத்து. சூர்பனையுடைய அந்த வெறுப்பு, அந்த துவேஷம், எவ்வளவு பைத்திகார்த்தம் பண்ணிட்டா அவர், பயங்கரங்கள் எவ்வளவு பண்ணி தொலைச்சுட்டா. கூனியுடைய ஒரு கோபம் எந்த பாடுபடுத்தி இருக்கு, அரண்மனைக்கு எல்லா சந்தோஷமும் ஒட்டுமொத்தமா கொண்டு போட்டு ஒரு கூனியுடைய கோபம். அதனாலதான் சீகள் கோபப்படப்படாது கோபப்படப்படாது தெரியவா சொல்லிட்டே இருக்கான. அந்த கோபம் நல்லது இல்லை, அதனால ஸ்திரீகளை கோபப்படாதீங்கோ மனசு கூட அரட்டிக்காது. அதனாலதான் நிறைய ஸ்திரீகள் நிறைய கர்மாக்கள் வச்சிருக்கா, நிறைய வேலை டைட்டா வச்சிருக்கா ஸ்திரீகள். அப்படின்னா அவ உடம்புக்கும் அந்த மனசுக்கும் அவ்வளவு தேவை. அவ்வளவு பிஸியா இருந்தாதான் சண்டை சச்சரவு வராது, குடும்பம் நடக்கும். கொஞ்சம் விட்டுட்டோம்னா கஷ்டம். அதுக்குதான் அதுக்காக அவள் அடிமைப்படுத்துறோம். இல்லாட்டி அவள் அடிமையா வச்சிருக்கா அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவள் புத்திக்கு அவ்வளவு பலம் உண்டு. வார்த்தைகள் ரொம்ப வேகமா தடிச்சிடும். அவள் சொல்ற வார்த்தைகளுக்கு பலம் அதிகமாயிடும். நிறைய உண்டு, நிறைய உண்டு. ஸ்திரீகள் சொல்ற அவ சொல்ற பாசிட்டிவா ஒரு விஷயம் சொன்னா அது அவ்வளவு பலம் உண்டு. நெகட்டிவா ஒரு விஷயம் அதுக்கும் அந்த பலம் உண்டு. திரௌபதி சொல்லிட்டால கோபத்தை ரத்தத்தை எடுத்து கூந்தல தடவு அப்பதான் முடிவேன். நடந்து விட்டா இல்லையா, அவ்வளவு பயங்கரம். வார்த்தையை சொன்னதுனால பாருங்க என்ன ஆயிடுச்சு, ஒரு வம்சமே இல்லாம போயிடுதா இல்லையா, என்ன பாடுபட்டது. அதனாலதான் ஸ்திரீகளுக்கு நிறைய பக்தி, நிறைய நாமஜபம், நிறைய கோவிலுக்கு போவோம் நிறைய. அப்படின்னா அவ எத்தனைக்கு எத்தனை அந்த புத்தி பகவத் விஷயத்துல ஈடுபடுறதோ அத்தனைக்கு எத்தனை வந்து இவளும் சொல்லிட்டா. பெரிய நம்பிகள் துணைவி யாரு, வயசுல மூத்தவள், இவள் இளையவள். இளையவள் போய் இப்படி சொல்லலாமா, பெரியவாள் சொல்லப்படா என்ன சொல்லிட்டா, அவள் நியாயமா சொல்லிட்டா. அந்த அம்மா சொல்லிட்டா உடனே குடத்தை எடுத்துட்டு போயிட்டா. இவன் ரொம்ப திட்டா இளையாழ்வார் மனைவி, ரொம்ப ரொம்பனா ரொம்பவே பாகவத அபச்சாரம் பண்ணும்படியா கேட்பார் செவிசுடும் கீழ்மை வசவுகளே பையும். சிசுபாலன் கண்ணனை திட்டினது போலே இவள் வாயில வந்தபடியெல்லாம் பேசிட்ட. ரொம்ப வருத்தமா எடுத்து பெரிய நம்பிகள் மனைவிக்கு நேர சொலத்தை எடுத்துட்டு மாடிக்கு போயிட்டான். என்ன பெரிய கஷ்டம்னா இவாத்து மாடியில வேற தங்கியிருக்கான். இவ வேற நாங்க போடுற சோதனை தங்கி திண்டுங்க இருக்கேடுன்ற மாதிரி சொல்லிட்டான். அது பெரிய வலி அது. உடனே வேற வழி இதை இருந்தாலும் பெரிய நம்பிகளை பார்க்க போயிட்டான். இது எதுவுமே இளையாழ்வாருக்கு தெரியாது. அதுதான் அதிசயமே. ஆத்துல சாதம் இருக்கிறது கூட நுணுக்கமா தெரிஞ்ச இளையாழ்வாருக்கு இந்த விஷயம் எப்படியோ தெரியாம போயிடுச்சு. அடுத்த நாள் காத்துல எப்பொழுதும் போல வரதராசனை பார்த்துட்டு அழகா பெரிய நம்பிகளை சேவிக்கலாம் அப்படின்னு வந்தா பெரிய நம்பிகள் மாடியிலே இல்லை. அப்ப நிறைய பேர் இளையாழ்வார் கூட பக்தி விஷயங்கள்லாம் கேட்கறதுக்காக பெரிய நம்பிகள் இளையாழ்வார் பார்க்கும்போது அவர் கூட உட்கார்ந்து கிளாஸ் மாதிரி எடுத்துட்டு இருக்கார். ஸ்ரீ வைஷ்ணவ விஷயங்களை உபன்யாசம் காலக்ஷேபம் பக்தி விஷயம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கார். எல்லாரும் வந்திருக்க தலையை குனிஞ்சு நிக்கலாம். இளையாழ்வார் எங்க ஆச்சாரியனை காணலையே, எங்க பெரிய நம்பிகள் மகாத்மாவை காணலையே அப்படின்னு உடனே எல்லாரும் தலை குனிஞ்சிருந்தா பரஸ்பரம் ஒன்னும் சொல்லல. இளையாழ்வார் கேட்டா என்ன ஆச்சு, ஏன் எல்லாரும் தலையெல்லாம் குனிஞ்சு நிக்கல, என்ன விஷயம் சொல்லுங்கோ அப்படின்னு. பெரிய நம்பிகள் ஸ்ரீரங்கம் போயிட்டாரா, துக்கி வாரி போட்டது. பெரிய நம்பிகள் ஸ்ரீரங்கம் போயிட்டாரா, என்ன ஆச்சு, எப்ப போனா, என்ன நடந்தது அப்படின்னு. இல்ல ராத்திரியே அவர் கிளம்பி போயாச்சு. ஏன் போனா, இல்ல இங்க இருக்கிறது சரியா வரல, என்ன போயிட்டு இங்க இருக்கிறது என்ன குறைச்சது, ஏதாவது அபச்சாரம் நடந்துடுத்தோ அப்படின்னு நெடுங்கிறார். அப்ப உடனேயே அம்மாவா சொன்னா, இல்ல மதனியாருக்கும் மதனியாருக்கும் தோண்டி விஷயத்துல சண்டை வந்துடுத்து, ரெண்டு மணிக்கு சண்டை வந்துடுத்து, கணத்துல ஜலம் இறக்கும் போது சண்டை வந்துடுத்து, தேவரீருடைய மனைவியார் இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் சொன்னா, சுவாமி பெரிய நம்பிகளுடைய மனைவி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னா, உடனே பெரிய நம்பிகள் மனைவியே பெரிய நம்பிகள் ரொம்ப கணக்க கோச்சிந்தார். அவள் பேசினா, அவள் சின்னவள் ஏதோ பேசினான் வாயம் கூடின்னு உனக்கு வர தெரியலையோ, கூட 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 பேசினியோ, பெரிய ரோஷக்காரியோ, ரோஷத்துல பாகவத அபச்சாரம் பண்றோன்ற புத்தி கூட இல்லையோ, என்னவோ நம்ம பெரியவாள்னு நினைப்பா, அவர் யார் தெரியுமோ உனக்கு, பாகவத அபச்சாரம் பண்ணி தொலைச்சுட்டியே, இன்னும் பாகவத அபச்சாரம் பண்ணி தொலைய வேண்டாம் வான் அழிச்சுட்டு போயிட்டான். பெரிய இன்னும் பாகவத அபச்சாரம் ஆயிடப்படாதே அப்படின்னு கிளம்பி போயிட்டார். இதுதான் சுவாமி நடந்தது. இளையாழ்வார் பார்த்தா இதற்கு மேலும் பொறுக்க முடியாது. ஏன்னா ஒரு கணவன் மனைவின்ற பந்தம் தர்மத்துக்காக, ரெண்டு பேரும் தர்மப்படி நடப்பதற்காகத்தான் இந்த பந்தம். அதாவது தர்ம பத்தினின்னு பேர், தர்ம புருஷன் பேர் கிடையாது, தர்ம பத்தினி. புருஷனுடைய தர்மத்துல அவ்வளவு ஈடுபட்டு கிடக்கணும். எப்படின்னா பிதா பிராட்டி போல சக தர்ம சரீதவ சொல்றாரு ஜனக மகாராஜா. ஏ ராமா, ஏதோ அழகுல உனக்கு சமமா இருக்கா, புத்தி சாத்திரியத்துல உனக்கு சமமா இருக்கா, படிப்புல உனக்கு சமமா இருக்கா, வாக்கு சாத்திரியத்துல உனக்கு சமமா இருக்கா அப்படின்லாம் நினைச்சுட்டு இருக்கா இல்லையா? அதை தாண்டி ஒண்ணு உன் தர்மத்திலையும் உனக்கு சமமா இருக்கா. என்ன தர்மம் பண்ணணும் ஆசைப்படுறையோ அந்த தர்மத்திலையும் அதே ஆசையோட அதே தவிப்போட அதே பொறுப்போட அவள் இருக்கு. அது ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் கல்யாணம் தான் அந்த குலம் கோத்திரம் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த தர்மத்தை விட்டு விலகாதபடி பொருத்தங்கள்லாம் பார்ப்பான் ஜோசியர்கள். நிறைய பார்ப்பான், நிறைய பார்ப்பான். முக்கியம் என்னன்னா அந்த தர்மம் முக்கியம் இல்லையா? எல்லா பொருத்தமும் இருந்தும் தர்மத்துல ஒரு ஒத்து வரல அப்படின்னா அது ஒரு சுகம் இல்லையே. ஏன்னா தாம்பத்தியன்ற ஒரு விஷயத்தையே விஷயமே தர்மத்தை ரட்சிப்பதற்காக, தர்மத்தை அனுபவிப்பதற்காக, தர்மத்தை கொண்டு பகவானை அடைவதற்காக, இல்லாட்டி ஒரு ஆணும் பெண்ணும் உடம்பு சேர்றதுக்காக ஒரு கல்யாணம் அவசியம் இல்லை. இந்த காலத்தை சொல்ற மாதிரி லிவிங் டுகெதர்னு செலவு இல்லாம வாழ்ந்துட்டு போயிடலான்னு 10 லட்சம் 15 லட்சம் ஒரு கல்யாணத்துக்கு செலவு பண்ணி ஊர்ல இருக்கவெல்லாம் கூப்பிட்டு ஒரு பத்திரிகை அடிச்சு வேத மந்திரம் எல்லாம் சொல்லி எல்லாரும் வாங்குவோம் வாங்குவோம் சொல்லி வாழ்க்கலாம் விதவிதமா டேஸ்ட் சேஸ்டா சாப்பாடு எல்லாம் போட்டு போட்டோ எல்லாம் எடுத்து வீடியோ எல்லாம் எடுத்து என்னத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணும்? ரெண்டு உடம்பு சுகப்படணும் அப்படின்னா அப்படியே விட்டுட்டு போயிடலாம். ஏன் இவ்வளவு பண்றோம்னா இவர்கள் ரெண்டு பேர் தர்மத்தை அவலம்பிச்சு கடக்கணும், தர்மப்படி நடக்கணும், ரெண்டு பேரும் அந்த தர்மத்தை நலநிறுத்தி காட்டணும். ஒருத்தர் சரினா இன்னொருத்தர் சரி பண்ணணும், ரெண்டு பேரும் சரியில்லைனா ரெண்டு பேரும் சரி பண்ணிக்கணும், ரெண்டு பேரும் பகவத் விஷயத்துல ஒருத்தர் ஒருத்தர் இழுத்து பிடிச்சுட்டு ஓடணும். தர்மத்தில் கூட வாங்குவோம் இழுத்துண்டு ஓடணும், அவ தர்மத்தில் இழுத்துண்டு ஓடணும். இதுக்குதானே, அதுக்குதானே தாம்பத்தியம், அதுக்குதானே கல்யாணம். ரொம்ப பெரிய விஷயம் சனாதனமான தர்மத்தில் கல்யாணம் மகோன்ன கன்னிகா தானம் எல்லாம் பண்றோம். எவ்வளவு விஷயங்கள் அழகா சப்தபதி விதி எல்லாம் வாசி பார்த்தோம். அழகா நீ நானும் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் ஒன்னா போவோம், கடைசி வரைக்கும் தர்மத்தை நான் அவலம்பிக்கிறேன், கஷ்டமோ நஷ்டமோ நான் உன்னை காப்பாற்றுவேன், உன் மரியாதையை காப்பாற்றுவேன். சும்மா இல்ல 7 அடி எடுத்து வைக்கிறேன்னா கடைசி வரைக்கும் நீயோ நானும் முன்னாடி போறோமோ பின்னாடி போறோமோ எப்படி இருந்தாலும் நம்முடைய தர்மத்தை நம்ம நடத்தி காட்டணும். தர்மத்துக்காகத்தான் இவ்வளவு பண்றோம். அவ்வளவு அழகா பாணிகிரகம் எல்லாம் பண்ணி அக்னி அவ்வளவு ஹோமம் எல்லாம் பண்ணி ஜோர எவ்வளவும் பண்றோம் அப்படின்னா தர்மம் 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 தாம்பத்தியம் விசேஷமான தர்மம். அந்த தர்மத்துக்கு சகாயம் பண்ண வேண்டியது ஒரு ஸ்திரீயுடைய தர்மம். ஒரு கால் புருஷன் அதர்மத்துல போனாலும் அவனை தடுத்து நிறுத்தி அவனை புலம்பியால் அவன் தர்மத்துல கொண்டு வர வைக்கிறதுக்கான முயற்சிய கடைசி வரைக்கும் நம்மளால மண்டோதரியை கொண்டாடும். மண்டோதரி அவ்வளவு அழகா ராவணனுக்கு தர்மத்தை சொல்லிண்டே இருக்கா, விடுறதே இல்லை, சொல்லிண்டே இருக்கா. தர்மம் தலைகாக்கும். விளையாழ்வாருக்கு ரொம்ப வருத்தம், திருக்கட்சி நம்பிகளை அவமானப்படுத்திட்டா, அவள பிரசாதம் கிடைக்கப்படாம பண்ணிட்டா, இந்த 7 பிராமணனுக்கு அன்னம் கொடுக்காம பண்ணிட்டா. இப்ப அதை விட பெருசு ஆச்சாரிய நேரத்துல இவ்வளவு தூரம் தரக்குறதா அவளை பேசிட்டான். பொறுக்க முடியல அவருக்கு, பொறுக்கவே முடியல. யார் தான் பொறுக்க முடியும் சொல்லுங்க? யாரால பொறுக்க முடியும் இவ்வளவு பெரிய பாதகங்களை, இவ்வளவு பெரிய தப்ப, இவ்வளவு பெரிய பாகவத அபச்சாரம்? மற்றபடி எல்லாம் மற்ற விஷயங்கள்லாம் பெருசா எடுத்துக்கவே இல்லை விளையாடுவோம். எல்லா சந்தர்ப்பங்களும் இப்படிதான் இருக்கா, ஆனா அது ஒரு பெருசா எடுத்துக்கல, பெருசா எடுத்துக்கல. சரி 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 விட்டுட்டே வந்தா. ஆனா இப்ப பார்த்தா பொறுக்க முடியல. உடனே பார்த்தா கட 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 கடன் எல்லாம் தயார் பண்ணா, மனைவி கிட்ட எல்லாத்தையும் கொடுத்து நீ அவங்க பிறந்தாத்துக்கு போயிட்டு வாமா அப்படின்னு நினைச்சிட்டார். சில இடங்கள்ல யாரோ ஒரு பிராமணரை கூப்பிட்டு பிறந்தாத்த கூப்பிடறான்னு சொல்லி அழிச்சுட்டு போங்கன்னு சொன்னான். இது நியாயமா தர்மமா, இப்படி பண்ணலாமா இளையாழ்வார் அப்படின்னா லோகக்ஷேமார்த்தமா சில விஷயங்கள் பண்ணித்தான் ஆகணும். ஹரிச்சந்திரன் சந்திரமதி கொண்டு நிற்கிறானே, அதற்கு தாலி வரைக்கும் கேட்கிறானே அப்படின்னா தர்மம் அவ்வளவுதான். இது அவளுடைய பிளாட்ஃபார்ம்ல நின்று பார்த்தா தெரியும். இது நம்ம வந்து மனைவி ஆ மனைவி ஆ மனைவி ஓடுறவாளுக்கு புரிய சத்தியமா சொல்லுவோம். ஆதிகாரர் அப்படி மனைவி கிடைக்கவாள், சரீர சுரத்தை பிராமணியமா கொண்டு வாழ்கிற வாழ்க்கை பயம். இல்லாட்டி நான் பெரியவன் நீ பெரியவன் நினைக்கிறவோ அது வேற விஷயம். இது லோக தர்மம், இது பாகவத பிரச்சாரம், இது பெரிய தர்மம். இது பெரிய அதர்மத்தை பண்ணி தரச்சுட்டா அப்ப அவளை தெக்தம் பண்ணணும். சில பேர் கல்யாணம் யாசியெல்லாம் வந்து கொடுத்தனா கை எடுக்கணும் கால் எடுக்கணும் அப்படின்னு சார். எதுக்கு அப்படின்னா மற்ற சரீரத்தில் இருக்க மற்ற வஸ்துக்களை காப்பாற்றுறதுக்கு இதை இழக்கிறது தப்பு இல்லை. அது சாஸ்திரம். கை வரலுக்கு மேல நகம் நன்னா வளர்ந்து கொடுத்தோம் அப்படின்னா வெற்றமா இல்லையே, ஒரு எல்லைக்கு மேல வளரப்படாது அப்படின்னு. மரம் செடி கொடி எல்லாம் கூட இல்லைன்னா கழிச்சு விடுறோமா இல்லையா, ஒரு எல்லையை தாண்டப்படாது. எல்லாத்துக்கும் தர்மத்துல ரொம்ப ஜாகிரதையா இருக்கு. அதே எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிட்டார். கொஞ்ச நாள் முன்னாடி அம்மா பரம்ப பத்திரிக்கா விளையாடுவார் தனியா தான் இருக்கேன். அதனால அவளை சமாதானப்படுத்தி இது பண்ணிருக்கப்படாம இனிமேல் ஒழுங்காரு. சில விஷயங்கள் சொல்ல முடியும், சில விஷயங்கள் சொல்லி பிரயோஜனம் இல்லை. பாகவத பிரசாரம் பண்ணதுக்கு அப்புறமா விளையாடுவார் பார்த்தார் சரிபட்டு வராது அப்படின்னு அனுப்பிட்டார். அவ்வளவு சந்தோஷமா போயிட்டா, அதை விட கஷ்டம். அவ்வளவு சந்தோஷமா கிளம்பிட்டா, அம்மா அம்மோட இருக்கிறதோட எங்காவது ரொம்ப சௌக்கியமா இருக்க கிளம்பி போயிட்டான். என்ன சொல்ல முடியும், விளையாடுவார் பார்த்தார் அனுப்பிட்டார். பெரிய துக்கம் நினைச்சு அப்படி கணக்கிறது வரலாறு. வீட்டு மாடியில் இருக்க சொல்லி அவமானப்படுத்திட்டேன், அவள் பண்ண அவமானத்துக்கு அபச்சாரத்துக்கு நான் தானே பொறுப்புன்னு ஒரு துக்கம் வந்தது. எதுக்கு உசிர் வாழணும், ஒரு பாகவத அபச்சாரம் பண்ணிட்டு நான் உயிர் வாழ வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு ஒரு துக்கம் வந்துடும். விளையாழ்வாருக்கு எதுக்கு உயிர் வாழணும், செத்துதானே போகணும். செத்து போகணும்னா ரெண்டு விதமா இருக்கு, ஒன்னு தற்கொலை பண்ணிக்கலாம், இன்னொரு விதம் புனர்ஜென்மா சன்னியாசம் வாங்கிக்கிறது. சன்னியாசம் வாங்கிக்கணும், சாதாரண மனுஷன் தற்கொலை பண்ணிப்பா, மகாத்மாக்கள் சன்னியாசம் பண்ணிக்கிறார். அந்த வைராக்கியம், அந்த வைராக்கியம் இல்லாட்டி இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பா சாதாரண மக்கள், அவ்வளவுதான். அதனால பார்த்தா மனசுல தோணித்து திருக்கட்சி நம்பிக்கை எடுத்த விஷயத்தான் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். மனசே சரியில்லை சுவாமி, எதுவுமே பிடிக்கல, யாரும் பிடிக்கல, எல்லாத்தையும் விட்டு அப்பாரா இருந்தா தேவலை போல இருக்கு, சன்னியாசம் வாங்கிக்கலாமான்னு தோன்றது சுவாமி. பெருமாடத்தை கேட்டு சொல்லி மூணு வரதராஜன் கண்டுள்ள ஆனந்த பாஷம். ஏன்னா ஒரு இளையாழ்வார் இப்படி மாறினாதான் உலகம் உய்ய முடியும். மகாத்மாக்கள் எல்லாம் உலகத்துக்காக வந்தவர், ஒரு சின்ன வட்டம் ரெண்டு மூணு பேருக்காக இல்லை. சில பேர் சன்னியாசம் வாங்கிட்டுதான் ஆகணும், அதுக்காக வேற வழி இல்லை. வரதராஜன் பார்த்தா சரி இல்லறம் இல்லே துறவரம் அப்படின்னு, அதனால நீ சன்னியாசம் வாங்கிக்கலாம்னு சொல்லிடுங்கோ அப்படின்னு. உடனேயே திருக்கட்சி நம்பிக்கைகளும் சொல்ல வைராக்கியம், வைராக்கியம் ரொம்ப தைரியமான சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப கடினமான நியமங்கள் உண்டு, ரொம்ப கடினமான நியமங்கள், ரொம்ப ஆச்சரியமான நியமங்கள். சாதாரணமாகவே சன்னியாசம் வாங்கிட்டா பூர்வாசிரமம் அப்படின்னு அப்பாவாருடைய பந்துக்களை உங்க பூர்வாசிரமத்தை தம்பி அப்படிதான் பேசுவான். எல்லாரையும் தள்ளிட்டு பரமாத்மா மட்டும்தான் கதின். ரொம்ப சுகம் சந்நியாசம் ரெண்டுமே உண்டு, ரொம்ப கடினம் ரொம்ப சுகம். ரொம்ப கஷ்டம் இருக்குன்னா கலியுகத்தை சன்னியாசியா இருக்கிறது, மற்ற யுகங்கள்ல பெரிய கஷ்டம் இல்லை, கலியுகத்தை சன்னியாசியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால சன்னியாசம் வாங்கிக்கணும் அப்படின்னு வரதராஜன் சங்கல்பம் பண்ணிட்டார். உடனே இளையாழ்வாரும் தயாராகிட்டார். 32 வயசு இளையாழ்வாருக்கு, விளையாடுவாருக்கு 32 வயசு. அழகா சன்னியாச ஆசிரமத்தை சுவீகரிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் நடக்கிறது காஞ்சிபுரத்தில். அவ்வளவு அழகா சன்னியாசிகளுக்குரிய மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அந்த நிறைய கர்மாக்கள் உண்டு. சன்னியாசி ஆகணும் அப்படின்னா அத்வைத சன்னியாசி ஆகணும், அதற்கு வேறு மாதிரி சம்ஸ்காரங்கள். ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தில் சன்னியாசி ஆகணும்னா அதற்கு சில சம்ஸ்காரங்கள். ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை மட்டும் கல்யாணம் ஆனதை மட்டும்தான் சன்னியாசி ஆக முடியும், அப்படிதான் உண்டு. அதற்குரிய சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்றா அழகாக எல்லாம் பண்ணி அவருக்கு காவி வஸ்திரம் கொடுக்கிறார். இளையாழ்வார் காஞ்சிபுரம் இந்த பெருமாள் கோவில் இருக்க புஷ்கரன் அப்படி இறங்கி நன்னா தீர்த்தமாற அந்த சன்னியாச சமயத்தில் எல்லாவற்றையும் விட்டேன் அப்படின்னு எடுத்து ஜலம் விடும் அர்க்கியம் விடும் எல்லாத்தையும் விட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லிதான் சன்னியாசமாக சங்கல்பம் மாதிரி சத்தியம் பண்ற மாதிரி எல்லாத்தையும் விட்ட பெருமாவளை தவிர அப்படின்னு சொன்ன. ஒரு கையில ஜலம் எடுத்துட்டார். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா நிறைய பேர், இளையாண்டவர் கையில ஜலம் எடுத்துட்டா. முதலியாண்டான் ஒருவனை தவிர எல்லாவற்றையும் விட்டேன். முதலியாண்டான் சுவாமி ராமானுஜருடைய சகோதரி பிள்ளை, சொந்த தாய் மாமன் ராமானுஜர், மருமான் முதலியாண்டான். அப்ப என்ன, என் மருமான்ற ஒரு பிரீத்தினாலே முதலியாண்டானுடைய குணம் அப்படி ரொம்ப வசத்தியான ஒரு குணம். முதலியாண்டான் சம்பந்தத்தை விட முடியாதான், எதை விட்டாலும் விடுவேன், ஆனா முதலியாண்டான் சம்பந்தத்தை என்னால விட முடியாது. இதனாலே எல்லாருமே முதலியாண்டானுக்கு கடமைப்பட்டு இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல ராமானுஜருடைய சானுபந்தத்திலையும் நீங்க சேவிக்கிறோம்னா தந்தாடு முதலியாண்டான் தான் காரணம். அந்நிய இடங்கள்ல முதலியாண்டான் எதுவும் பின்னாடி வரும். ரொம்ப விசேஷமான ஒருத்தர், அத்தனை பேர் அசந்து போறா. முதலியாண்டான் ஒருவனை தவிர எல்லாவற்றையும் விட்டு எந்த சன்னியாலையும் சொல்ல மாட்டார், எல்லாத்தையும் விடணும்னு தான் சாஸ்திரம். ஆனா சாஸ்திரத்தை மீறார், விளையாழ்வார், அழகா சன்னியாசம் வாங்கிவிட்டார். இந்த கைகண்ட திருதண்டம் வச்சிருந்து அந்த காவிய கட்டிருந்து ராமானுஜர் அந்த கரை ஏற குளத்தங்கரை அத்தனை பேர் அசந்து வேண்டாம். அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் பஞ்சகச்சம் கட்டிண்டு வெள்ள வஸ்திரத்துல பன்னீர் திருமண் நிட்டு அப்படி போயிட்டு இருந்த ராமானுஜர் இளையாழ்வார் இப்ப அழகாக ஒரு காவி வஸ்திரத்தை கட்டிண்டு கைகளில் திரிதண்டம் ஏந்திண்டு பன்னு திருமண் ஏன் முங்கும் பொழுது கிரஸ்த தர்மம் இப்ப முங்கி எழுந்துட்டார். சன்னியாசி ராமானுஜ முனி இப்போது ராமானுஜர் அதுக்கு இளையாழ்வார்ந்துதான் திருநாமம். அழகா ராமானுஜ முனி வரதன் கொடுத்த திருநாமம் உடனே எல்லாரும் பார்க்க இந்த ராமானுஜர் இந்த குளத்து படிகள்ல ஏறா. பற்பமணத்திகள் பைங்கள் விந்தன் பல்லவமே வீரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கிழகு. அவ்வளவு அழகு அந்த கை விரல்கள் அது காம்பீரியமா திருதண்டத்தை பிடிச்சிட்டு இருக்கிறத விஜம்மன் இருக்கான். பற்பமணத்திகள் பைங்கள் முந்தன் பல்லவமே வீரல் அது பார்க்கலாம். இந்த ஜீயர்கள்லாம் அந்த கையில அப்படி குழச்சிதான் திருமண் இல்லாட்டிப்பான். அந்த கையில எப்பொழுதுமே அந்த திருமண் கரை இருந்துட்டே இருக்கு. ரொம்ப அழகா அது பார்க்கறதுக்கே மருதாணிக்கிட்டா மாதிரி இருக்கு. சன்னியாசி மருதாங்க நான் பார்த்தேன் கையில் என்ன குழச்சி 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 இல்லைன்னு அவ்வளவு அழகா இருக்கும். இந்த மாதிரி அந்த ராமானுஜர் திருவிரல்கள் பார்க்கறது அவ்வளவு அழகா இருக்கு. பற்பமணத்திகள் பைங்கள் முந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகு. பாவனம்னா பவித்திரமான, பைந்துவராடை அப்படின்னா காவி வஸ்திரம் அதை கட்டின் இருக்கார். அந்த காவிக்கு ஒரு ஏற்றம் வந்துருத்தான், காவிக்கு ஒரு ஏற்றம் வந்துருச்சு. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகு. காவின்றது தியாகத்தோட கலர், எல்லாத்தையும் தியாகம் பண்ற ஒரு வண்ணம், எல்லாத்தையும் தகிக்கக்கூடிய ஒரு வர்ணம் காவி. இந்த மரத்தையோ கரியெல்லாம் அடிச்சோம்னா தணல் வரும், கரெக்டா காவி வர்ணம் அதுதான். செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் தங்கிடுவான் போகின்றார் அப்படின்னு சொன்னார். அந்த காவி வஸ்திரத்துக்கு ஒரு ஏற்றம், சம்சாரிகள் காவி வஸ்திரம் உடுத்தக் கூடாதான் இது ஒரு சேஷனா போயிருக்கு. உடுத்தவே கூடாது சம்சாரிகள் வெள்ள வஸ்திரம், புருஷா வெள்ள வஸ்திரம் தான் உடுத்தணும் சாஸ்திரம் சொல்றது. அதான் சம்சாரிகளுக்கு அடையாளம் சொல்றது. காவி வஸ்திரம் சன்னியாசிகள் தான் உடுத்தன். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். வைஷ்ணவ சன்னியாசிகளுக்கு பூணல் உண்டு, பூணல் அறுக்கப்படாது சாஸ்திரத்தில். வைஷ்ணவ சன்னியாசிகள் பூணல் குடுமி எல்லாம் வச்சுப்பான். சில சம்பிரதாயங்கள்ல பூணல் அடுத்து போட்டுக்கணும், குடுமிய வட்டிக்கணும், அப்படி ஒரு சன்னியாசம் வரணும். ஆனா வைஷ்ணவ சித்தாந்தத்துல பூணல் இருந்தாகணும், குடுமி இருக்கணும். இந்த கைகள்ல திரிதண்டம் வச்சுக்கணும், மூணு தண்டம் மூணு கம்பு சேர்த்து கட்டிருப்பான். அத்வைத சித்தாந்தம்னா ஏகமேவ அத்விதீயம், இரண்டல்ல ஒண்ணு, அதனால ஒரே ஒரு கொம்பு தான் வச்சிருப்பான். ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்த சன்னியாசிகள் திரிதண்டம் வச்சிருப்பான், அவ்வளவு அழகா மூணு தண்டம் வச்சிருப்பான். இந்த மூணு கொம்பு அப்படி கட்டிண்டு வைராக்கியத்தோட அது வச்சுட்டு அப்படி நடப்பாரு. ரொம்ப அழகா முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். இந்த கைகள்ல அந்த திரிதண்டம் வச்சுட்டு அந்த பூனல போட்டுட்டுதான் விசம்மனு ராமானுஜர் ஏறார். முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடும் முருவல் நிலா வழகும். அழகான மகாத்மாக்கள் பெரியவாளுடைய வாக்கியங்களை சொல்லும்படியான பிரசன்ன ரதனமான திருமுக மண்டலம். முன்னவர் தந்திடும் மொழிகள் நிறைந்திடும் முருவல் நிலாவழகும். கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும். ஏழை பிராமணனுக்கு பசிக்கு சாப்பாடு கொடுக்கணும் போது அழுதாருனா, இப்ப சன்னியாசியா வேற ஆயிட்டார், அப்படியே கண்கள் கருணை கொட்ட கற்பகமே விழி கருணை பொழிந்திடும் கமல கண் அழகும். கல்பக பட்சம் மாதிரி யாருக்கு என்ன கிருபை பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப அழகா அந்த கண்கள் அப்படியே அந்த கருணை யாருக்கு இன்னைக்கு என்ன கிருபை பண்ணலாம்னு அந்த கண்கள் துடிக்கிறது. நமக்கு அப்படியா துடிக்கிறது, நமக்கு யாராவது பண்ணாட்டே துடிக்கிறது. ஆசாரி புருஷாவோட கண்கள் இந்த ஜீவனை எப்படி உத்தாரணம் பண்ணலாம், இந்த ஜீவனை எப்படி சரி பண்ணலாம் நிறைய பார்த்திருக்கேன். ஆசாரி புருஷ ஒவ்வொருத்தரையும் கவனிக்கிற பார்வையும், ஒவ்வொருத்தர் மேல அவளுக்கு இருக்கிற அக்கறையும், அந்த கண்கள்ல கொற்ற காருண்யமும் அம்மா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நிறைய பார்த்து ஆழ்வார்த்தனை ஜீய நிறைய பார்த்தோம். ஜீய ரொம்ப பரிச்சயமா பகவத் சம்பந்தம் பவிஷ்யதாச்சாரியின் சன்னதினாலே ஒரு விசேஷ பிரீதி உண்டு. அவருக்கு குழந்த மாதிரி பேசுவார். யார் வந்தாலும் சாப்பிடலாம், விரும்பி சாப்பிடும்போ எல்லாம் சந்தர்ப்பத்தில் ஆழ்வார்த்தனை பாகவத் அதுக்கு டேட் எல்லாம் ஒத்துண்டாச்சு. போறேன், டிக்கெட் வாங்கியாச்சா, ட்ரெயின் ஏறியாச்சா, இறங்கியாச்சா, அத்தனையும் கேட்கிறேன். என்ன அவசியம் இருக்கு? திரும்பி ஆதி வந்ததுக்கு அப்புறமா நான் போன் பண்ணாலும் அவர் போன் பண்றாரு. அவர் போன் பண்ணி நல்லபடியா வந்து சேர்ந்தாளா, சௌகரியமா இருக்காளா, குழந்தை எப்படி இருக்கான், இந்த காரணம் என்ன சொன்னா எவ்வளவு அக்கற வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த அக்கறை திருக்குறுங்குடி ஜீய ஒவ்வொரு ஜீயருக்கும் பெரிய அழகான குணாதிசயம். நீ சொல்ல வரேன், நான் அனுபவிச்ச ஆச்சாரிய புருஷன் திருக்குறுங்குடி ஜீயர். அவருக்கு பைபாஸ் சர்ஜரி நடந்து முடிஞ்சிருக்கு, முடிஞ்சு கொஞ்ச நாள் ஆசிரியர் அப்புறம் வந்துட்டார். அப்ப கூட யார் இருந்தாலும் உட்காந்து எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுத்து அக்ஷதை போட்டு பொறுமையா பேசி நம்ம எல்லாம் முடியும் உடம்பே முடிக்க படிச்சுருக்கேன் படிச்சுட்டே இருக்கும். உடம்பு அலட்டிக்கவே மாட்டோம், அசந்து போயிருக்கு. நாங்கநேரி வானமாமலை ஜீய ரொம்ப வயசானவர், கொண்டு தாத்தா போனோம் அப்படி பேசுறோம், என்ன பண்ணிருக்காய் அப்படின்னாரு. சொன்ன அடிய மாதிரி பிரவச்சனம் என்று ஓ வாசிக்க கைக்கறிஞர் என்ன வித்தியாசம், என்ன சொல்லணும், என்ன சொல்லணும், பிரசந்து போனோம். ஒரு சந்தோஷம் மகத்ரத்ன பிரசன்னம் அகோபில ஜீய ஒவ்வொரு ஜீயருக்கும் ஒரு அழகு உண்டு இல்லையா, அவருடைய அனுபவம் பார்ப்பாரு. ஆரணி சமாசனம் முதல்லயே சமாசன ஆச்சாரம் பிடிப்பாங்க. அசந்து போயிருக்கேன், யார் அந்த சமாசனம் பண்ணிட்டாச்சா, பந்தசன்கான் ஆயிடுதா அப்படின்னு தலையை குடிஞ்சிட்டு இப்ப தீர்த்த எடுத்து கையில வரத்துக்கு இத்தனை கேள்வி கேட்டு பந்தன்லாம் எப்ப பண்ணிக்கிறா, நாளைக்கு பண்ணிட்டு அப்படிங்குற நமக்கு என்ன பதில் சொல்லு சொல்லி முடிச்சுட்டு இருக்கு. ஸ்ரீமதி ஆண்டவன் ரொம்ப அழகா சேவிச்சோம்னா இந்த கருணையில அப்படி பாக்கிறது விசாரிக்கிறது அது ஒரு அழகு. ஒவ்வொரு பெரியவாளுக்கு ஒரு குணாதிசயம் ரொம்ப அழகா இருக்கும். அந்த ஸ்ரீமதி ஆண்டவன் லக்ஷத போடுறாரு. அது ஒவ்வொரு பெரியவாளும் அந்த ஜனங்கள் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் நிறைய ஆச்சாரிய புருஷன், நிறைய சம்பிரதாயத்தை ஆச்சாரிய பார்த்துருக்கேன், நிறைய சம்பிரதாயத்தை ஆச்சாரிய காஞ்சிபுரம் பரமாச்சாரியா ரொம்ப அழகா இருக்கும். இந்த அனுகிரகம் ஜெயேந்திர சரஸ்வதி ஆச்சாரியம் நிஜமா இருக்கும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எத்தனையோ ஆச்சாரியில் பாரு, நிறைய மத்திய சம்பிரதாய ஆச்சாரிய புருஷன் மந்திராலயம் எல்லாம் பேருக்கு அந்த ஆச்சாரிய புருஷன் அவர் கொடுக்கிற அந்த மந்திராட்சி அது ஒரு அழகு. ஒவ்வொரு ஆச்சாரியால் அது ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒரு விசேஷம் இருக்கு. நம்ம எல்லாம் உட்காந்து கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம், அதுதான் பிரச்சனை. நம்ம எல்லாம் கம்பேர் பண்ணி பேசுறது ரைட்ஸே கிடையாது நமக்குலாம். அவர் அவரை மாதிரி இல்லவே இல்லை. யார் யாரை பார்த்து சொல்றது? சாக்கடை நெறிஞ்சிட்டு இருக்கிற ஒரு புழு சந்தன மரத்துல சுகமா உட்கார்ந்து கருடனை பார்த்து கம்பேர் பண்றது என்ன கண்டாவே இது? சம்சார சாகரத்துல ஜோரம் நாக்குக்கும் மூக்குக்கும் கண்ணுக்கும் டிவிக்குமா ஓடிட்டு இருக்க நம்ம போய் எந்த ஆச்சாரம் வசத்தினா கொஞ்சமா நியாயம் இருக்க வேண்டாமா? நம்ம லெவல் இருக்கிற கம்பேர் பண்ணி அவாச்சரியில் அதுவே தப்பு. ஒவ்வொரு ஆச்சாரிய புருஷாளுக்கும் ஒரு விசேஷம், ஒரு விசேஷம். பரமாச்சாரியெல்லாம் காஞ்சி பரமாச்சாரியிட்ட போனோம்னா கரெக்டா ஞாபகம் வச்சு இந்த ஊர்னு அந்த ஊர்ல அவா இருந்தாலும் இப்படி இருக்காலும் கேட்பார். அநியாயத்துக்கு ஞாபகம் சொல்லி அவருக்கு அநியாயத்துக்கு அவ்வளவுதான் சொல்லணும். ஒரு ஜெயேந்திரர் என்ன அழகா பேசுவார் தெரியுமா, ஆச்சரியமா பேசுவார். இந்த தூத்துக்குடியில ரொம்ப கடுமையா பேசுவேன், அவரோட பேசுவார். ஒன்னும் பிரச்சனை இல்லை இல்லையா, ஜாகிரதையா தானே இருக்காள் அப்படின்னு. அந்த ஒரு அக்கறை அசந்து போனேன் நான், அக்கறை. ஆமா ஆமா, அவர்களா சொல்லணும் அப்படின்னு. எத்தனையோ மகாத்மா, எத்தனை யார சொல்ற, நான் யாரும் விட்டுறேன்னு வாழ்க்கையில இத்தனை வருஷம் நிறைய ஆச்சாரிய பிரிஷா, நிறைய மகாத்மாக்கள், கிருஷ்ண பிரியம் நிஜமா சம்சாரியா, சம்சாரத்துல ஒரு சன்னியாசினா அவர் தான், சம்சாரியா இருந்துட்டு ஒரு சன்னியாசினா அவர் நிஜமா. 75 வயசு, என்னை விட 2 மடங்கு அதிகமாக வயசுக்கு உபன்யாசம் பண்ணிருக்காரு. 65 வருஷம் உபன்யாசம் ஆயிட்டு இருக்கு, 60 வருஷம் குறைஞ்சபட்சம் 16 வயசு உபன்யாசம், அவ்வளவு வயசு ஆயிடுச்சு. இப்போ ஒரு தடவை பார்க்க போயிருந்தேன், திருநெல்வேலி வந்திருக்காருன்னு. அழகா ஒரு ஆள் தங்கியிருந்தார், சேவிக்க போனேன், உட்கார்ந்து அவர் வெளில போயிருக்காரு அப்படின்னு. நவதிருப்பதி தான் போயிட்டு வர, வயசாயிடுச்சு, சாதெல்லாம் போயிட்டு 12:30 மணிக்கா வர, சரீரத்தை கலப்பு தெரியாது. அப்ப கூட வந்து நான் காத்துட்டுக்கேன்னு வந்து உட்காந்து சேவிச்ச உடனே என்ன பண்றா ஏது பண்றா எல்லாம் கேட்டு, இப்ப எங்க உபன்யாசம் நடக்கிறது, என்ன உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. நம்ம ராமானுஜம் சொல்லிட்டு இருக்கேன், தூத்துக்குடி பெரிய புரட்சிக்காரர் ராமானுஜம், அப்படிங்கிற பெரிய புரட்சிக்காரர். 1000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா ஜனங்களும் சேர்த்த புரட்சிக்காரர் அண்ணா சொல்லணும், நிறைய பேருக்கு தெரியல அண்ணா சொல்லணும். நிஜமா எனக்கு அழுகே வந்துருக்கு, ஒரு ஆசிராமணி அக்ஷரம் வந்து சரி பார்ப்பதான் வந்தேன். படுத்துக்கிறது என்ன தப்பு, ஒண்ணும் கிடையாது. நிறைய மகாத்மாக்கள், நிறைய 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 மகாத்மாக்கள் வந்திருக்கு. ஆச்சாரிய புருஷா வந்திருக்காங்கன்னா, அவ அத்வைதமா விசிஷ்டாத்வைதமா அத்வைதமா மத்தவா சொல்றதெல்லாம் ஓரம் தெரிஞ்சு, நீங்க போங்கோ, நீங்க ஆசீர்வாதம் வாங்கி போங்க, நீங்க பகவத் தியானம் அடையாது. இவரெல்லாம் பார்த்தா நமக்கு வைராக்கியம், நமக்கு வைராக்கியமே கிடையாது. வைராக்கியம்ன்றது எள்ளுக்கு கூட கிடையாது, ஒரு ஓரத்துல கூட கிடையாது. இந்த மாதிரி மகாத்மாக்களோட பழகும் பொழுதுதான் இந்த வைராக்கியத்துடைய பலம் தெரியும். நிறைய நான் பார்த்துருக்கேன் வாழ்க்கை, நிறைய ஒவ்வொரு எவ்வளவு சொன்னா என் விஷயமா சொல்லாம இருப்பேன். எந்த அச்சரத்துக்கு போனாலும், எந்த இதுக்கு போனாலும், எத்தனை ஆச்சாரிய புருஷாவை பார்த்தாலும், இன்னைக்கு கோபாலவல்லிதாசனா உட்கார்ந்துருக்கேன்னா குருஜியம்மா மட்டும்தான் காரணம். சமயத்தில் இங்க என்னன்னா போன் பண்ணும், உடம்பே முடியாது, எப்படி நன்னா இருக்கேன், நீ உடம்பு பாத்துக்கோ அப்படிங்குவா. அங்க உடம்பு முடியாம இருப்ப, அப்புறம் நான் ஊருக்கு வந்ததுக்கு கூட தான் சொல்லுவேன், அப்புறம் தான் எனக்கே தெரியும். சந்து போயிருச்சு. ஒவ்வொரு மகாத்மாக்கள் இடத்துல ஒரு விசேஷ குணம். ராம் சுகதாஸ் நீங்கெல்லாம் போட்டோல கூட பார்க்க முடியாது, மகாத்மா அழகா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கேன், நல்லா அழகா பேசுவார். குழந்தை மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேசுவார், சிறு சின்னதே பேசுவார். 90 வயசு குழந்தை மாதிரி அவருக்கு இருமல் வரும், சளி நிறைய உண்டவர். அப்ப கூட உபன்யாசம் சளியை துப்பிட்டு திரும்பி அவர் பாடு சத்தம் பண்ணிட்டே இருப்பார். காதல் 5 மணிக்கு உபன்யாசம், 4 வந்து உட்காந்துட்டு இருப்பார். வெளியே காதல் 5 மணிக்கு ஈரோடுல எல்லாரும் வந்து உட்காந்துட்டு இருப்பார். இப்படியேதான் இவ்வளவுதான் உடம்பு, இவ்வளவுதான் பலம் இருக்கு, இப்படியேதான் உட்காந்துட்டு இருப்பார். குரல் ரொம்ப மெல்லிசா தான் வரும். ஆனா கீதையை பத்தி பேச ஆரம்பிச்சாம இன்னைக்கு முழுக்க பேசிட்டு இருப்பேன். அது எப்பொழுதுமே இந்த மாமிசம் சாப்பிடதான் கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். நான் ஈரோடுல அங்க ஒரு சசங்கம் நடந்துருக்கு, இருந்துட்டு இருக்கேன். ஒரு 3 சசங்கம் பண்ணிருக்காரு, கரெக்டா 4 நல்லா மாமிசம் பிடிச்ச ஒருத்தன் குடும்பத்தோட வந்து நமஸ்காரம் பண்ணி, இனிமேல் நாங்கள் மாமிசம் பாட மாட்டோம், சாப்பிட மாட்டோம் சத்தியம்னு. 3 ஒரு குடும்பத்தையே மாமிசம் சாப்பிட வைக்கிறான் பண்ணிட்டாருன்னா, என்ன ஒரு வைராக்கியம் இருந்து அந்த வாக்கில் அந்த பலம் இருந்தா தானே இருக்கும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பகவானுக்கு நிறைய ஆச்சாரிய புருஷாவனோட பழகறதுக்கும் பேசறதுக்குமான ஒரு அனுகிரகத்தை பிரபு பண்ணியிருக்கான். இப்ப கூட ஆழ்வார் நிதிய செப்டம்பர் பத்ரிகாசனம் போறேன், நீங்களும் வாங்கோலையும் அப்படின்னு சொல்ற அதிசயமா, நீங்க வாங்கோலேன் அப்படியே வந்து எல்லாருக்கும் உபன்யாசம் பண்ணி போலாமே அப்படிங்கிற நெடுங்கினேன் நான். பாக்கிறேன் சுவாமி சொல்றதையே நான் கூசருக்கு என்ன சொல்ல முடியும், அந்த அளவுக்கு உரிமை எடுத்துக்கிறா பாருங்க. ஆச்சாரிய புருஷாவோட விசேஷ குணம் இந்த மாதிரி இத்தனை ஆச்சாரிய ரச்சனை எல்லாரையும் ஒன்னா சேர்த்தாலும் ராமானுஜருக்கு சமானம் இல்லை. கற்பகமே விழி கருணை பொழிந்தது கமல கண்ணழகும். தன சந்தர்ப்பத்தில் மேல்கோட்டையில பசித்த வயிறோட போனவன் நான், ஏகாதசிக்கு விரதம் இருந்துட்டு மேல்கோட்டைக்கு வயிறு பசிக்க பசிக்க மேல்கோட்டை பார்க்கணும்னு பெங்களூர்லேருந்து. எனக்கு பெங்களூர் பெரிய மரியாதை உண்டு, எனக்கு மேல்கோட்டை ராமானுஜரை காட்டி கொடுத்த ஒரு இடம் பெங்களூர். சத்தியமா சொல்ற எனக்கு ஒரு அபிமான தேசம் இது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருந்துட்டு துவாதசி அன்னைக்கு மேல்கோட்டை போக துவாதசி பார்ம பங்கமாகாதபடி நிகமாக மகாதேசிக சன்னித எனக்கு சுட 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 பிரசாதம் கொடுத்தது சுவாமி ராமானுஜம். ஹரே கருணை ராமானுசான்ற வாழ்க்கையில ஆயிரம் கோடி தடவை அனுபவிச்சிருக்கேன். நிஜமாவே கற்பகமே விழி கருணை பொழிந்துடு கமல கண் அழகும், கமல கண்ணழகும், கண்கள் பேசும். மேல்கோட்டை திருநாகரத்தை பேசுறார், ஸ்ரீரங்கத்துல பேசுறார், ஸ்ரீபெரும்புதூர்ல பேசுறார், பவிஷ்யத் ஆச்சாரியனா பேசுறார், சண்டனூர்ல பார்க்கிற பார்வையே பேசும். தப்பு பண்ணுவேன் அப்படின்னு முறை மறப்பார். வேற மதத்துக்கு போவேன் நினைச்சுப்பேன். அந்த போட்டோ எடுத்து போய் தூத்துக்குள்ள மாட்டணும். சண்டனூர் ராமானுஜர் போட்டோ எடுத்து தூத்துக்குள்ள முறைக்கிற முறையிலே சீரும். சனாதனமான இந்து தர்மத்துக்கு மேல ஒரு தர்மம் கிடையாதுன்னு ஒரு முறை. என்ன அழகு! நிஜமாவே கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும், காரிசுதன்கள் சூடிய முடியும் கன நற்சிக்கை முடியும். அழகான இந்த சிக்கை கன நற்சிக்கை முடியும், காரிசுதன்கள் சூடிய முடியும் கனநர்ச்சிக்கை முடியும். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதார். எதிகளுக்கு ராஜா, எதினா சன்னியாசி, சன்னியாசிகளுக்கு ஒரு யார் ராஜா யாருன்னா ராமானுஜர். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்து உளதால் தேவமற்றறியேன் குருவூர் நம்பி. மதுரகவியாழ்வார் சொல்ற மாதிரி எம்பார் கோவிந்தர் சொல்றார், எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதா இல்லை எனக்கெது, இல்லை எனக்கெது, இல்லை எனக்கெதிரே. காம்பீரியமா ஏற அழக அழகா படி ஏறி ஆசனே வரதராசன் போய் சேவிக்கிறார். வரதன் அச்சோ அப்படின்றான். என்ன அழகு! பெருந்தேவி தாயார் அசந்து போயிட, நம்ப ராமானுஜனா குழந்தைகள் பெரியவன் ஆகிட்டான் அப்படின்னா ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒரு பெருமை, ஒரு சந்தோஷம். இப்போது பல ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டு பெரிய கம்பெனியில் மேனேஜிங் டைரக்டராக இருக்குன்னு அப்பா அம்மா அசந்து போய் பார்ப்பான். ஸ்கூல் வயசு போது பட்ட பாடு, என்ன பாடு பிடிச்சிட்டு இன்னைக்கு இது ஒரு மேனேஜரை உட்காந்து, அது அவளுக்கு ஒரு சுகம் தான். இந்த மாதிரி நம்மளோட ராத்திரி படுத்திருந்த பைய, நமக்கு ஓடிவு ஜலம் கொடுத்திருந்த பைய, ரெண்டு வாட்டி ஜலம் கேட்டேன் தனியாக விந்தியமலை காட்டணும்னு அழுதுட்டு இருந்த பைய, மூக்கு சிந்திண்டு இந்த பய மாதிரி இன்னைக்கு சன்னியாசியா வந்து நிக்கிறது தாயார் பாக்கிறார். பெருந்தேவி தாயார், பெருந்தேவி தாயோட செல்லப்பிள்ளை ராமானுஜன் ஆச்சு. செல்லப்பிள்ளை அவ்வளவுதான், நாளைக்கு பார்க்க போறோம். ராமானுஜனோட செல்லப்பிள்ளையே பெருந்தேவி தாயாரோட செல்லப்பிள்ளை ராமானுஜன், ராமானுஜனோட செல்லப்பிள்ளை சம்பத்குமாரன். சுக்கம் அசந்தோடி பெருமையா பாக்கிறார். ஒரு சந்தோஷம் தானே. வரதராசனுக்கும் பெருந்தேவிக்கும் பெருமை தாங்கல. திருக்கட்சி நம்பிகளை பார்க்கிறார், எப்படி இருக்கான் பாருங்க ராமானுஜன் அப்படின்னு திருக்கட்சி நம்பிகள் பார்க்கிறார். பிரபு உனக்கு சந்தோஷம், உனக்கு இவ்வளவு சந்தோஷத்தை நீங்க தான் பார்க்கறேன்னு பிரசன்னம். அப்படியே பூத்து குலுங்கரமா பூரிச்சு கிடக்கிறார். ஒரு சுத்து பெருத்துட்டார் பெருமை. ராமானுஜன் சன்னியாசியா பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி ஜீவராசிகள் வெய்ய போறது அவ்வளவு சந்தோஷம், பூரிப்பு. அதே சமயத்தில் ரங்கநாதன் சந்தோஷப்படுறான், ரங்கநாயகி சந்தோஷப்படுறான், 14 லோகங்களும் சந்தோஷப்படுறது. பொலிக 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 போயிற்று வல்லுயிர்ச்சாபம் நலியும் நரகமும் நெய்ந்த நமனுக்கு இங்கு யாதொன்றுமில்லை கலியும் கெடும் கண்டு கொண்டின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்திசை பாடி ஆடி உழிதரக் கண்டும். வைகுண்டத்தில் நாராயணன் சொன்ன நம்மாழ்வாரை பார்த்து மங்களாசாசனம் பாசனம் பாருங்க. நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றுமில்லை கலியும் கெடும் கண்டு கொண்மின். ராமானுஜருக்கான திருவாய்மொழியில ராமானுஜருக்கான மங்களாசாசன பாசுரம் அழகா பாதா. வரதன் ரொம்ப சந்தோஷம், அழகா வரதனை சேவிச்சா. உடனே அந்த கோஷ்டியில் எல்லாம் மரியாதை உண்டு இல்லையா, பரிவர்த்தம் எல்லாம் கேட்டா ராமானுஜ முனி ஏழாம் அப்படின்ற. ராமானுஜ முனி அவ்வளவு பாடு. உடனே ராமானுஜ முனி அரியே நாயந்தே நாயந்தே. இவனால சடாரி தீர்த்தம் எல்லாம் உண்டு. இப்ப ஜிஎம் வந்தாச்சு, அதுக்கேத்த மாதிரி இன்னொரு மரியாதை. ராமானு சுமணி அருளப்பாடு அப்படின்னா முன்னாடி வரணும், அவளுக்கு வந்து பரிவட்டம் கட்டணும், பகவானுடைய மாலை எல்லாம் சாத்தணும், தீர்த்தம் சடாரி எல்லாம் கொடுக்கணும். உடனே யார கூப்பிடறோம் அப்படி அடியே நாயந்தே நாயந்தே, ரொம்ப அழகா இருக்கும் அது பாக்குறது. ஆழ்வார்த்தம் இல்லையோ ஸ்ரீரங்கத்தெல்லாம் திருக்கோவிலாம் பார்க்கணும். அருளப்பாடு ஜீயர் அருளப்பாடு அப்படின்னா ஜீயர் போய் கைகட்டி வாய்ப்பிட்டு நிற்பா. நம்மளா தான் நிற்போம் சாதாரணமா, அந்த கையோடு வச்சுட்டு எதையான ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். அப்பதான் கையில கட்சி வச்சுட்டு இருக்கோம், மொபைல் போன வச்சிருக்கோம், ஏதாவது மண்ணாங்கட்டி வச்சுட்டு இருக்கோம். ஜீயர்லாம் அப்படி கை கட்டி அந்த வாய்ப்புக்கு நிக்கிறதே ரொம்ப அழகா. அருளப்பாடு உடனே அது குனிஞ்சு நின்று அருளப்பாடு நிமிந்து நிக்கிறதால ரொம்ப அழகா இருக்கும். கம்பீரியம் வந்து அருளப்பாடு பெருமாளுடைய தாசான தாசன் போல அந்த வினயம் வந்துடும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உடனே ராமானுஜர் பரிவட்டம் எல்லாம் கட்டி பெருமாள் சூடி கலைந்த மாடு அப்படி சூடி அழகா அவர் கையில கொடுக்க அவரை வாங்கி சாத்திண்டு அழகா அவருக்கு தீர்த்த பிரசாதம் கொடுத்து அப்படி திருவடி வைக்கிறார். அழகா அப்படி தலைமையில வச்சு ரெண்டு பக்கம் தோள்களில் வச்சு அதுல அந்த சடாரி மேல திருவடி இருக்கும், காதுல இருக்கும். ஆச்சாரிய புருஷாலை அதை கொண்டு நெஞ்சு அப்படி இருப்பார். நமக்குலாம் கிடையாது, இதுக்காக தான் வாழ்க்கை சன்னியாசம் வாங்க. இப்படி ஏதான ஒரு ஜென்மா சன்னியாசியாவே பிறக்கணும், பரவாமையா இருக்கும் நிஜமாவே. அப்படி நெஞ்சு நிறுத்தா அப்படி கொண்டு அப்படி இருப்பா, இந்த திருவடி கொண்டு நெஞ்சில் படும் ஆச்சரியம் அது விசேஷமா. அத்தனையும் வாங்கிக்கிறா உடனே அதுக்குள்ள பெருமாள் கடகடன் மரத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டார். உடனே திருக்கட்சிகளை பார்த்து அந்த ராமானுஜ முனியை மரத்தேர விட்டு விட்டு வாரும் அப்படின்னு நம் ராமானுஜ முனி அப்படின்னு வரதராஜன் நம் ராமானுஜன் ரொம்ப சந்தோஷம். அழகா ராமானுஜன் அழகா சன்னியாசம் வாங்கினுடைய இடையாழ்வா ராமானுஜன் ஆயிட்டா தெரிஞ்ச உடனே கூறத்தாழ்வான் முதலி ஆண்டான் இவாள்லாம் இவரிடத்துல ஆசிரியிச்சு அவரோட சிஷ்யரா மாறிட்டான். ஏற்கனவே இவாளுக்கெல்லாம் இளையாழ்வார் மேல அபிமானம் இருந்தது, இப்ப ராமானுஜரான ஒண்ணு இவரே கதி அப்படின்னு வந்துட்டார்கள். அழகா ராமானுஜ முனி ஆயிட்டா நித்தியம் பெருமாளை சேவிக்கிறது இப்படிதான் நடக்கிறது. காஞ்சிபுரத்தை 800 அவரை பார்த்திருக்கான், சன்னியாசியா எல்லாம் அவரை பார்த்தோன்னு எல்லாரும் அசந்து போறான். அவன் ஊருக்கு வரவா ஊர் வெளியூரெல்லாம் போய் சொல்றாரு, அது தெரியுமா நிலையாழ்வா இருந்தாரோன்னு அவருக்கு சன்னியாசம் வாங்கிட்டார் ராமானுஜர் ஆகிட்டார். அப்படியே அப்படியே அப்படின்னு நிறைய பேர் வந்து சேவிக்கிறா. அழகா ராமானுஜர் எல்லாருக்கும் இவ்வளவு நாள் வரைக்கும் பெரிய நம்பிகள் சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க அந்த விஷயம் அப்படியே பெரிய நம்பிகள் காதுக்கு போச்சு. ஸ்ரீரங்கநாதனுக்கு விஷயத்தை சொல்லிட்டா அந்த மாதிரி இளையாழ்வார் ராமானுஜன் ஆயிட்டா அப்படின்னு உடனே ஆளவந்தாருடைய சிஷ்யர்கள்லாம் ஜோரா கொண்டாடுறா பாடா அப்படின்னு சந்தோஷப்படுறா. நிஜமாவே உலகத்துக்காக அப்படின்னு சில பேர் உலகத்துக்காக பிறக்கிறான். அவளுக்கு அந்த பர்சனல் விஷயங்கள்ல அதிகாரம் இல்லை, ஒரு ஸ்டேஜிக்கு அப்புறம் அவளால் அங்க இருக்க முடியாது, அவள் உலகத்துக்காக வெளியில வந்தே ஆகணும். இந்த மாதிரி குடும்பம்ன்ற ஒரு இடத்துல இருந்தார், வெளியில வந்துட்டார். உலகமே என் குடும்பம், லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு வந்துட்டார். எல்லாருக்கும் பிடிச்சு போயிடுத்து. ரொம்ப விசேஷம் என்னன்னா யாதவ பிரகாசனோட அம்மாவுக்கும் ராமானுஜரை பார்த்தோம் ரொம்ப நம்ம மாத்துக்கு பாடம் பிடிக்கும். அந்த பெயர் சமத்தா வரும் இந்த பிள்ளை யாதவ பிரகாசம் படுத்தி தொலைச்சுட்டு இருந்தா, இப்ப ஜம்முன்னு சன்னியாசி ஆயிட்டான், சின்னமா இருக்கான், கையில திரிதண்டம் வச்சுட்டு அச்சோ ராமானுஜரை பா சேவிக்கிறா. ராமானுஜர் அழகா சேவிக்கிறா. அப்படியே சேவிக்கிறது நிறைய பேர் அவரோட கோஷ்டி பின்னாடி அவரோட கோஷ்டி எல்லாம் நாங்கள்லாம் ராமானுஜ கோஷ்டி அப்படின்னு எல்லாரும் போக ஆரம்பிச்சுட்டான். நிறைய பேர் காஞ்சிபுரத்தை ராமானுஜர் ஆளா மாறியாச்சு. அப்ப யாதவ பிரகாசரோட அம்மா வச்சு வெட்டியா தண்டத்துக்கு அணிஞ்சிட்டு இருக்காங்க. சன்னியாசி பேரை வச்சுட்டு கூட்டத்தை கூட்டிட்டு ஒரே பல்லு பல்லு விழுந்துட்டு கட்டிட்டு புலம்பிட்டு பொறாம அப்படின்னு என்ன இருக்கா ஒன்னாவே இல்லை. சன்னியாசியின் பேரை ஒழிய சன்னியாசிக்குரிய இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே, அந்த ஒரு லட்சணம் வேண்டாமா. என்ன சன்னியாசி முக்கியமானோ நம்ம ராமானுஜருடைய திருவடி ஆசிரியிச்சு அவருக்கு சிஷ்யனான எப்படி இருக்கும் நினைச்சாலும் எவ்வளவு விபரீதமான ஆசிரியம். யாதவ பிரகாசம் வயசானவர், இளையாழ்வார் சின்னவர், இப்ப ராமானுஜர் ஆயிட்டார். அதுவும் அவர் ஏற்கனவே சன்னியாசி, அவர் வேற சன்னியாசி, இவர் விசிஷ்டாத்வைத சன்னியாசி, சம்பிரதாயமே மாறி வரணும். அவர் பூனெல்லாம் அறுத்து போட்டுட்டு குடுமி எல்லாம் வச்சுக்காத சன்னியாசி, இவர் பூனலை போட்டு குடுமி வச்சுட்டு இருக்கிற சன்னியாசி. வயசானவர், இவர் இள வயசுக்காரர். அம்மாவுக்கு என்னமோ தோணிடுத்து, இந்த யாதவ பிரகாசனும் அழகா ராமானுஜர் திருவடி சம்பந்தம் ஆயிடுச்சுன்னா நின்னா அறுக்குமே
அப்படின்னு நினைச்சுட்டான். அரசல் படத்துல யாதவ பிரகாசன் ராமானுஜர் கொலை பண்ற முயற்சியெல்லாம் கேள்விப்பட்டு ரொம்ப படுத்தப்பட்டு இருக்கான். இதெல்லாம் நினைச்சுண்டு வரதராசனை பாக்கிறதுக்கு அந்த படி ஏறான். அஸ்திகிரி அஸ்திகிரின்னு சொல்லுவோம், ஒரு மலை, சின்ன மலை, மலை மாதிரியே தெரியாது. அது ஆச்சரியமா என்ன, முதல் மாடிக்கு போற மாதிரிதான் இருக்கும். காஞ்சிபுரம் வந்து ஒரு சின்ன மலை அஸ்திகிரி. இந்திரனுடைய ஐராவ சமயம் மலையா இருக்கு அஸ்திகிரி அப்படின்னு தமிழ்ல பேர். உடனே அந்த படி ஏறான். யாதவ பிரகாஷனுடைய அம்மா, நம்ம பிள்ளையாண்டான அழகா ராமானுஜ சிஷ்யனானா எவ்வளவு நன்னா இருக்கும் அப்படின்னு படி ஏற யாரோ ரெண்டு பேர், ரொம்ப நல்லது 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 அப்படின்னு. உடனே வரதராஜ சங்கல்பம்னு ஏற்றுட்டாரு. எப்பொழுதுதான் வரதராஜன் கோயில் யாராச்சும் போனா இந்த படியை கும்பிட்டு ஜாகிரதையா இருங்கோ, அழகா நல்லது நினைச்சிருந்து இருங்கோ. வரதராஜன் பதில் சொல்ற சத்தியமா சயம் அனுபவத்தை நிறைய விஷயம் நான் நல்லா சொல்ல முடியாது. எனக்கும் வரதராஜனுக்கு உள்ள விஷயம், ஒவ்வொரு தடவை படியேறும் பொழுதும் ஆச்சரியமான விஷயங்களை வரதன் இன்னி வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் காஞ்சிபுரம் வரதராஜன் படியேறதுன்றது ரொம்ப அழகு. அசரீரி சப்தம் வரலையா, அசரீரி அந்த மாதிரி யாரோ ஏதோ பேசுவா, ஆனா நம்ம கேள்விக்கு நம்ம பிரார்த்தனைக்கு அதுல பதில் இருக்கு. காதை தீட்டிட்டு போகணும், மற்ற இடங்கள்லாம் காதை மூடிட்டு போவேன் நான். ஆச்சரியமா காஞ்சிபுரம் அந்த படியேறும்போது மட்டும் அந்த காதை தீட்டிட்டு வரதன் என்ன சொல்றான் அப்படின்னா, யாரோ ஏதோ பேசுவான், ஆனா அதுல பேசுறதுல நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ரகசியம், ஒரு பாடம், ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. நல்லது நல்லது அப்படின்னு யாரோ பேச வரதராஜன் ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு எடுத்துட்டான். சத்தியம் அதுதான். உடனே அழகா இவன் நேரம் போயிட்டு யாதவ பிரகாசன் இடத்துல பசங்க எல்லாம் போனதுக்கு அப்புறமா, சிஷ்ய பசங்க எல்லாம் போனதுக்கு அப்புறமா என்னமோ பரத ரெண்டும் தத்துவம் சொல்றான். கேட்கற எனக்கே ஒண்ணும் புரியல. பரபிரம்மத்துக்கு ரூபம் இல்லை என்றாய், ஆனா கோவிலுக்கு போறாய், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னா இது கண்டத்துவம் உண்டத்துவ அப்படின்னா சொல்லிட்டு இருக்காய், காத்தால ஒண்ணு சொல்றாய், மத்தியானம் ஒண்ணு சொல்றாய், ஆனா கோவிலுக்கு போறாய், என்ன பண்ணிட்டு இருக்காய், நீ சொல்றது உனக்கும் புரியல அடுத்த நாளுக்கும் புரியல, ஏதோ காலத்தை ஓடிட்டு இருக்கா. பசாமி ஒண்ணு பண்ணு, நேர ராமானுஜன் கிட்ட போ, ராமானுஜ சிஷ்யனா மாறுன்றார். அசந்து போயிட்டார். ஏன்னா அவரு மனசுல யோசனை பண்ணிட்டு இருந்தார், நன்னா இருக்கு போல இருக்கு ராமானுஜ கூட்டம். ஏன்னா அவரோட கோஷ்டி பெருசா எடுத்துட்டு அவருக்கு பொறாம வரல, என்னமோ ஒரு மரியாதை வந்து கொடுத்து. ஆனா 32 வயசு நாட்டி விட்டு சன்னியாசம்லாம் வாங்கிக்கிறாரு, பெரிய மரியாதை வந்து கொடுத்து. ஏற்கனவே இவருக்கு தெரியும் தான் கொலை பண்ண முயற்சி பண்ணது, வரதராஜன் காப்பாத்தின விந்தியமலை காடுகள்ல பிரம்மராட்சஸ் வேற, ஒரு நித்திய சூரிய உத்தர வேற சொல்லியிருக்கு. எல்லாம் ஆலோசனை பண்ணி பார்த்தா அம்மா கிட்ட சொன்னார், அம்மா வேற ஆசைப்படுறா, நியாயமாவும் இருக்கு, நல்ல விஷயம் தானே சொல்ற. உடனேயே அம்மா நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம், ஆனா பிராக்டிக்கலா கஷ்டம்மா, உடம்புக்கு வயசாயிடுச்சு எனக்கு, நீயோ ராமானுஜ திருவடியில் ஆசிரியக்கணும்னு சொல்ற. அவர் சிஷ்டாத்வைத சன்னியாசி, அந்த சிஷ்டாத்வைத சன்னியாசம் நான் ஸ்வீகரிக்கணும் அப்படின்னா திரும்பி அக்னோப வீரம் தரிக்கணும், திரும்பியும் குடுமி வைக்கணும். ஒரு தடவை யஜ்ஞோப வீதம் தரிச்சு குடுமி வச்சுட்டு திரும்பி அதை எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பரிகாரம் என்னன்னா மூணு தடவை பூ பிரதட்சணம் பண்ணணும். பூலோகத்தை மூணு தடவை பிரதட்சணம், எத்தனை பிராமணா பிரதட்சணம் பண்றதுதான் எனக்கு தெரியல. எல்லாரும் கை அடிக்கணும், கை தூசி விடுவா, சாதாரணமா கை தூசி லோகம் நிறைய வேண்டாம் விட்டுடும், மனசு நொந்து போயிடுறேன். கண்ணதிர்க்க பார்த்துருக்கேன், பல இடங்கள்ல பார்த்துருக்கேன். அதால அடிச்சு சொல்லணும், இப்ப பிராமணா கிடையாது அப்படின்னு தீரியமா சொல்லணும். எனக்கு என்ன கவலை, என் சுவாமியும் கூட இருக்க. அதனால அம்மா ரொம்ப கஷ்டம்மா, பூ பிரதட்சணம்லாம் என்னால பண்ண முடியாது, வயசாயிடுத்து. உடனே அம்மா ரொம்ப வருத்தப்பட்ட, அப்படியா பாப்பா அந்த தெரியலையே, உனக்கு சாஸ்திரம் தெரியும் எனக்கு தெரியாது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அம்மா போய் படுத்துனுட்டா. யாதவ பிரகாசம் இதே தியானத்தோட படுத்துனுட்டா. ராத்திரி சொப்பனத்துல வரதராஜன் வந்துட்டார், ஜம்மன் பிரத்யக்ஷமா இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ராமானுஜர் திருவடி ஆசிரியக்கணும்னு ஒரு புத்தி வந்து அது என்னால முடியலையேன்னு ஒரு தாபம் ஏக்கம் வந்த உடனேயே ஆச்சரியமா யாதவ பிரகாசம் சொப்பனத்துல பிரத்யக்ஷமா வர்றாரு. இவரோ ரூபம் இல்லைன்னு சொல்றாரு, ஆனா அவருக்கு முன்னாடி ஜம்முன்னு சிரிச்சுண்டு பல 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 சத்தியம் ஞானம் மனம் தந்திரம் அப்படின்னு நிக்கிறார் பெருமாள். சத்ய யதா கப்யாசம் புண்டரீகமேவ மக்ஷினி, இந்த சுத்தி வாக்கியத்துக்குதான் குழந்தையுடைய பிருஷ்டபாகம் போன்ற கண்ணுட்டார். இன்னைக்கு பார்த்தனா அழுக வருது. வாஸ்தவம் தான் ராமானுஜர் சொன்னது, சூரியனால் அறுத்தப்படுகின்ற தாமரை போன்ற கண்கள் கரியவாகி படைபறந்து மிளர்ந்த சௌபரி ஓடி நீண்ட பெரியவாய கண்கள் கார்த்தன் கமலக்கண் என்னும் தாமரை கண்களோடும் அழகு அந்த கண்கள் பாதுடார். ஆமா, இளையாழ்வார் ராமானுஜர் சொன்னதெல்லாம் சத்தியம் தெரிஞ்சிருக்கு. உடனே பெருமாள் அழகா சொல்லிட்டார், பரிகாரம் சொல்லிட்டார், இத பண்ணுப்பா பரிகாரம் பூபிரதர்ஷனத்துக்கு மேல இது பண்ணலாம் அப்படின்னு பரிகாரம் சொல்லிட்டார். அழகா பொழுது விடுஞ்சுடுத்து யாதவ பிரகாசன் எழுந்தா நேர அனுஷ்டானம் எல்லாம் முடிச்சுட்டு கோவிலுக்கு போனார். திருக்கட்சி நம்பிக்கை இடத்த போய் சொன்னார், இந்த மாதிரி நான் எல்லா விஷயத்தையும் சொல்றேன், சன்னியாசம் வாங்கிக்கணும் ஆசைப்படுறேன், ராமானு சிஷியன் ஆகணும்னு ஆசைப்படுறேன், ஆனா குடுமி பூனெல்லாம் இல்லை, இதெல்லாம் தரிக்கணும்னா பூ பிரதட்சிணம் பண்ணணும், வயசா எடுத்து முடியல, இது ஏதான பரிகாரம் இருந்தா பெருமாளத்தை கேட்டு சொல்லுங்க அப்படின்ட்டு. பெருமாளே பிரத்யட்சமா வந்து கூட சந்தேகம், அவரே அழகாம சொப்பனது எல்லாம் சொல்றாரு, இருந்தாலும் நம்மளா ஏறிச்சுடுவோமோ அப்படின்னு சந்தேகம், பெருமாளுக்கு சந்தேகம் வரத்தான் செய்யும், நம்ம தப்பு அவர் தப்பு, அவர் மாமாயம் நம்மளும் மாயில மாட்டின் வஸ்து, அதனால சந்தேகம் வரலைன்னா தான் ஆச்சரியம், வந்ததுன்னு ஆச்சரியமே கிடையாது. உடனே திருக்கட்சி கேட்டு சொல்றேன்னு, உடனே பெருமாறத்தை கேட்டா பெருமாள் சிரிச்சா, நான் சொன்னேன்டா நம்பலடா, ராத்திரி சொப்பனத்தை கஷ்டப்பட்டு போய் ஒரு உருவத்து மேல நம்பிக்கையே கிடையாது, இருந்தாலும் போனா போய் சிந்தாமரை கண்கள்லாம் காட்டி அதாக வாயை திறந்து ஜோரா சமத்தா எல்லாம் சொன்னேன், கேட்கல, நீ சொன்னாதான் கேட்பான் சொல்லு அவன்கிட்ட, என் ராமானுஜன் ஆதிசேஷன், ஆதிசேஷன் தலையெல்லாம் பூமி இருக்குன்னு சாஸ்திரம் சொல்றேன், அதனால என் ராமானுஜனை மூணு தடவை பிரதட்சிணம் பண்ணா பூ பிரதட்சிணத்துக்கு சமானம்னு நான் சொன்னேன் அப்படின்னு அவங்க சொல்லுங்க. பூ பிரதட்சிணம் ரொம்ப விசேஷம், நிஜமாவே நிறைய இடங்கள் காண கிடைக்கிறது, பல சந்தர்ப்பங்கள்ல பூ பிரதட்சிணம்னா அதற்கு சமானமான விஷயம் நிறைய சொல்றான். அதற்கு சிவபெருமான் விஷயத்துல பார்க்கலாம், அப்பா அம்மாவை சுத்தினாலே பூ பிரதட்சிணம் சமானம் காண கிடைக்கிறது, உலகத்தை சுத்தி வர்றது, ரெண்டு முகமுள்ள பசுவை சுத்துறது பூ பிரதட்சிணம் பண்றதுக்கு சமானம், ரெண்டு முகமுள்ள பசு எங்க தேடுறது, போட்டோல கம்ப்யூட்டர் அனிமேஷன் பண்ணாதான் உண்டு, ஆனா ரெண்டு முகமுள்ள பசு அப்படின்னா மாடு கண்ணு போடுறதும், கண்ணு போடும்போது முதல்ல ஒரு முகம் வெள்ள வரும், தூரத்தையும் பார்த்தா மாடு இந்த பக்கம் ஒரு முகம் இந்த பக்கம் ஒரு முகம், அந்த கண்ணு ஈன்ற சமயத்துல கன்று ஈண்டு ஈணுகின்ற சமயத்துல அது பிரதட்சிணம் பண்ணா அது பூ பிரதட்சிணத்துக்கு சமானம் சாஸ்திரம் சொல்றது. அந்த மாதிரி பண்ணிதான் கௌதமர் அகல்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறார், அந்த பிரதட்சிணம் பண்ணி தான் நாரதர் சொல்ல, அதனாலதான் மாடு விளக்கிறது கோமாத வசத்தின்னு சொல்லணும்னா அவள் கண்ணு போடும் பொழுது அதை பிரதட்சிணம் பண்றது, அவளை நமஸ்காரம் பண்றது, அவளை தரிசனம் பண்றது, அவ்வளவு கோடி புண்ணியம் அவ்வளவு வசத்தி. அதுக்கு அடுத்தது நான் நம்ம ராமானுஜர் சுத்தவனத்தான் நாளை சுற்றிடுவோம், எவ்வளவு நேரம் முடியுமோ எத்தனை தடவை சுத்திடுவோம், எத்தனை தடவை பூ பிரதட்சணம் பண்ணுன்னு சொல்லிடலாம், ஒரு தடவை சுத்தினாலே பூ பிரதட்சணம் பண்ணதுக்கு சமானம் சார். அதனால ராமானுஜர் கோயில் தான் எவ்வளவு முடியும் சுத்திட்டு இருப்பேன், ராமானுஜர் சுத்தி பூ பிரதட்சணம் இல்லை, ராமானுஜர் சுத்தர் ஒரு சுக்கம், யார சுத்தர் வரதராஜனே சொல்லலாம், என் ராமானுஜனை சுத்து அப்படின்னு. உடனே அழகா போய் திருக்கட்சி நம்பிக்கை அவ்வளவு சந்தோஷம், ராமானுஜரையும் அவர் வரதராஜன் சொல்ல சொல்ல கேட்டுக்கிறார். உடனே அழகா யாதவ பிரகாஷ் நடத்துல சொல்றாரு, யாதவ பிரகாஷ் வசந்து போற வாஸ்தவம் இதைத்தான் பெருமாள் வந்து கனவுல சொன்னார், திருக்கட்சி அதையும் சொன்னார், அவரே வந்து சொன்னாரா நீங்க நம்பலையே அவர் எங்கிட்ட சொல்ல சொன்னார் அப்படின்னு. உடனே கேட்டார் அம்மா கிட்ட சொன்ன, அம்மா நான் ராமானுஜ சிஷ்யனா மாறுறேன்னு, எப்படிப்பா அவ்வளவு சொன்னியே, இல்லம்மா பெருமாள் வந்து சொன்னார் திருக்கட்சி நம்பிக்கையில் கன்ஃபார்ம் பண்ணார், ராமானுஜ பிரதட்சிணம் பண்ணா பூ பிரதட்சிணம் பண்ணதுக்கு சமானம் சொன்னாமா, ஏன் அம்மா சந்தோஷப்பட்ட நேர ராமானுஜர் மடத்துக்கு போறார், இவர் ரசம் கொடுத்து கொல்லணும்னு நினைச்சவர், வாயில வந்தபடி எல்லாம் அவரை பேசினவர், இன்னைக்கு ராமானுஜர் திருவடி ஆசிரியக்க போறேன்னு போறார், போனார் எல்லா ஆசிரியம் அதிசயமா பார்க்கிறார், அழகா வந்தார் சாஸ்தாங்கமா சேவிக்கிறார் யாதவ பிரகாசர், இது வரைக்கும் கவனிக்கா யாதவ பிரகாசன் தானே சொல்லிட்டு இருந்தேன், இப்பதான் யாதவ பிரகாசர் அப்படிங்கிற ராமானுஜர் திருவடி ஆசிரியிச்சதுனாலே அந்த மரியாதை, இல்லாட்டி எவனா இருந்தா எனக்கு என்ன ராமானுஜர் சம்பந்தம் அப்படின்னு அவர் ஏற்றம், இந்த யாதவ பிரகாசர் அழகா வந்தார் ஆச்சரியமா சேவிச்சுட்டார், எல்லாரும் அதிசயமா பார்த்துட்டு இருக்கார், ஒரு கைய கூப்பிட்டு தேவரின் என்ன உங்களுடைய சம்பிரதாயத்தை சேர்த்துக்கணும், சிஷ்யனா அங்கீகரிக்கணும், சன்னியாச தர்மத்தை கொடுக்கணும்னு. அப்ப உடனே ராமானுஜர் சொன்னார், அதுக்கு குடுமி வைக்கணும், யஜ்னோபவீதம் தாரிக்கணும், நீ ஏற்கனவே ரெண்டுத்தையும் எடுத்து போட்டுட்டு அதுக்கு பரிகாரம் பண்ணணும், பூ பிரதட்சணம் பண்ணணுமே அப்படின்னு. அப்ப உடனே யாத பிரகாசன் சொன்னார், பெருமாள் சொன்னார், உங்களை பிரதட்சணம் பண்ணா பூ பிரதட்சணம் பண்ணதுக்கு சமானம். இருந்து எல்லாரும் பார்த்தா பின்ன ராமானுஜர் சுத்தினா போதும், இதெல்லாம் இந்த ஐடியா தெரியாம போயிடுச்சு, வரதாஜர் சுத்தப்படாம முடிய மாட்டாங்க. இவ்வளவு பெரிய கோவில் யார் சுத்தருது? ராமானுஜருக்கும் அவர் சுத்தி சுத்தி வந்தா போதும், ஏன்னா வரதாஜர் சுத்த ரொம்ப கஷ்டம். இப்படியே சுத்தி அந்த பக்கம் போதுமா அப்படின்னு கால் தெரிஞ்சு. அவ்வளவு பெரிய கோவில் ஒவ்வொரு பிரகாரம் சுத்தி முடிக்கிறதுக்குள்ள பக்கத்துல எங்க கடையில சாப்பாடு கிடைக்குமான்னு சொல்லு. அதுக்காகவே வரதான் கோவிலுக்குள்ளேயே பத்து கடை வச்சிருப்பா, சுட சுட காஞ்சி ஒரு இட்லி தான் அவர் கொடுப்பா. கோவிலுக்குள்ளே ஃப்ரெஷ்ஷா சாப்பிடலாம்னு அதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ். கோவில சொன்னாலும் இதெல்லாம் சொல்லத்தான் வேண்டி பகவான் பிரசாத ரூபம் சொல்லிக்கலாம். ஒரு காத்தால சொன்ன சமாதானமா சொல்லிக்கலாம். பகவத் பிரசாத ரூபம், பகவானே பிரசாத ரூபம். அழகா சுவாமி ராமானுஜர் பிரதட்சிணம் பண்ணார் யாதவ பிரகாச. அழகா உடனேயே அவருக்கு எல்லாம் பரிகாரமா எல்லாம் பண்ணி திரும்பி அவருக்கு குடுமி யஜ்னோபவீதம் எல்லாம் வச்சு அவர் குடுமி அவ்வளவு வளரணும். அது வரைக்கும் தர்பம் இருக்கே அதை எடுத்து முடிச்சு குடுமி மாதிரி போட்டு வச்சார். அப்படி பார்த்தா இன்னைக்கு எல்லா பிராமணர்களும் அந்த தர்பையை தான் முடிச்சு போடுவாங்க. ஏதோ ஒரு 5500 பிராமணா கிடைச்சா எங்களுக்கு பெரிய விஷயம். சத்தியமா சொல்றேன், எல்லா தர்பையை கட்டிட்டு தான் அவங்க எல்லா பிராமண கூட்டணும். அதெல்லாம் பண்ணி சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணி அழகா தன் சிஷ்யனா ஏத்துக்கிறார். ஒரு குரு தன் சிஷ்யனுக்கு தான் சிஷ்யனா மாறுறது ராமானுஜருக்கு மட்டும்தான். குரு சிஷ்யனா மாறதும் சிஷ்யன் குருவாவும் மாறுறார். அழகா அவருக்கு திருநாமம் கோவிந்தஜீயர் அப்படின்னு ஒரு திருநாமத்தை கொடுத்துட்டார். உடனே சுவாமி ராமானுஜர் அவரை சன்னியாசிகள் தர்மத்தை பத்தி கிரந்தம் எழுதுங்கோ அப்படின்ட்டார். உடனே அழகா அதெல்லாம் எழுதுறார். கொஞ்ச வருஷங்கள் இருந்தா அதுக்கப்புறம் ராமானுஜா ராமானுஜா ராமானுஜான் ஜபிச்சென்றே சத்கதி அடைஞ்சார் கோவிந்தஜி. தன்னை கொலை பண்ணணும் நினைச்சவருக்கும் மோட்சம் கொடுத்தார்னா என்ன ஒரு ஹிருதயம் நடக்குமா? காரே கருணை ராமானுஜா கடலிடத்தில் ஆரே அறிபவர் நீ அருளின் தன்மை நடக்குமா? தன்னை கொலை பண்ணணும்னு நினைச்சவர் இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிட என்ன வாக்கியம்! நமக்கெல்லாம் பிராக்டிக்கலா வரவே வராது. உனக்கு கஷ்டம் கொடுத்தானா அவன் நாணி போகும்படி அதடாய் வாழ்க்கை தான் கஷ்டம் கொடுத்துட்டோமே நிற்கும்படியா வெக்கப்படும்படியா ஒரு நல்ல காரியத்தை நம்ம வாழ்க்கை நம்மளால முடியுமா? மனசுல வருமா? அவளை பத்தி தப்பா புலம்பாம இருந்தாலே பெரிய விஷயம். என்ன பாடுபடுத்தி தொலையா? நம்ம நல்லவர்கள் தானே காட்டுக்கு ஆசைப்படும். ஆமான் சொல்ல ஒரு இடத்துல கூட திருக்கட்சி நம்பிகளை தவிர அம்மாவை தவிர வேற யார்கிட்டயுமே இவர் என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணார் ஒரு வார்த்தை ஆயுசு முழுக்க சொல்லு. ராமானுஜர் கொலை பண்ண முயற்சி பண்ணார்னு கோவிந்தருக்கு தெரியும், யாதவ பிரகாசருடைய சிஷ்யாளுக்கு தெரியும், திருக்கட்சி நம்பிகள் சுவாமி ராமானுஜருடைய அம்மா அவளுக்கு தான் தெரியும். வாயை திறக்கலையும் இவ்வளவு பெரிய ஹிருதயம். அப்ப தன்னை கொலை பண்ணணும்னு நினைச்சவருக்கே மோட்சம் தருவார்னா நம்ம அவர் கால பிடிச்சா மோட்சமா தரமாட்டார். இவ்வளவு பெரிய கருணா சாகரம் கோவிந்த ஜீரம் சத்கதி அடைஞ்சார். அப்படி ராமானுஜர் சௌக்கியமா செட்டில் ஆகிட்டார் காஞ்சிபுரத்தில். ரங்கனுக்கு பொறுக்கன் இவனை எவ்வளவு சன்னியாசி ஆக்கினது எங்கிட்ட வர வைக்கிறதுக்கு என்ன அநியாயம்? உடனே ஸ்ரீமுகம் திருதாசி எழுதுவார் ரங்கராஜன் சிஷியாவில் கூப்பிட்டு நான் சொன்னேன்னு சொல்லுங்க. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக ரட்சகன் சர்வலோக சரண்யன் பூலோக வைகுண்ட நாயகன் சாட்சா பெரிய பெருமாளாகிய ரங்கராஜன் எழுதி கொள்வது பேருளாளர் பேரருளாளன் பெருந்தேவி துணைவன் வரதராஜன் ஆச்சரியமாக ராமானுஜரை ஸ்ரீரங்கத்திற்கு அனுப்பி வைக்கவும் அப்படின்னு எழுதி ரங்கராஜன் உத்தரவு ஸ்ரீகாரியம் கையெழுத்து போட அனுப்பிச்சுட்டான். ரங்கராஜன் கிடதாசி எழுதுறான் வரதராஜனுக்கு இதுக்கிடமா ராமானுஜன் கொண்டா குடு. ரங்கராஜன் வரதராஜனத்துல ராமானுஜரை கேட்கிறான். மூணு பேர் யார் வசதி எழுதின ரங்கராஜனா எச்சிருக்கிற வரதராஜனா? இவா ரெண்டு பேரும் போட்டி போடுற ராமானுஜன். சத்தியமா ராமானுஜன் தான் வசதி. பெருமாளே எனக்கு உனக்கு எனக்கு உனக்கு எனக்கு உனக்கு எனக்கு உனக்குன்னு சண்டை போடுறோம்னா இவன் ரெண்டு பேரும் சண்டை போட்டு நம்ம போயிட்டு ராமானுஜ கோஷ்டியில சேர்ந்து அதாக லெட்டர் எழுதி போட்டுட்டா வரதராஜன் முதல் கெடுதா செய்தி அர்த்தம்மனு என்ன இருந்தாலும் தன் புத்திரன்லாம் விட்டுக் கொடுக்க முடியாது என் ராமானுஜன் யாருக்காக விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ரெண்டு பேரும் பெரிய சண்டை நடக்கிறது. இன்னைக்கு காஞ்சிபுரத்துக்காக ஸ்ரீநிதி ஒத்து வராது முட்டிக்கும் கொஞ்சம் அப்பப்ப ஏன்னா இவா ரெண்டு பேருக்குமே தகராறு வரதராஜனுக்கு வங்கராஜனுக்குமே தகராறுன்னா தலை எப்படி இருக்கும் அப்படின்னு கோஷ்டி இருக்கும் அதான் எழுதிட்டாரு ரங்கராஜன் கேட்டா மூலாவை இருந்துட்டு போட்டுமே அதெல்லாம் தர முடியாது என் ராமானுஜன் யாருக்கும் தருவதாக இல்லை தம் தம் அபிமானத்தை விட்டாதானே புத்திரனை விடுவா நான் என் அபிமானத்தையும் விடலை ராமானுஜன் அபிமானத்தையும் விடலை அதனால தர இயலாது அனுப்ப இயலாது முடியாது. தங்கன் பார்த்தா இப்படி ஒரு பதில் எதிர்பார்க்கவே இல்லை சாதாரண சல்லிசா சொல்லிட்டா கொஞ்சம் கூட மரியாதை இல்லை வரதராஜனுக்கு யோசிக்க வேண்டாமோ ராமானுஜன் வரும்பொழுது விட்டுக் கொடுக்க யாருமே தயாரா இல்லை. உடனே ரங்கநாதன் கவலையில் உட்காந்துருக்கார் ரங்கநாதனுக்கே கவலை வந்திருக்கு ராமானுஜன் கிடைக்கும் நம்ம மரியாதை வேணும் போல இருக்கு அப்படின்னு கவலைப்பட்டார். உடனே தன் கோஷ்டி எல்லாம் கூப்பிட்டார் ராமானுஜன் அங்கே இருந்து கூட்டிட்டு வரணும் என்ன வழி ஏதான வழி இருந்தா சொல்லுங்கோ அப்படின்னு உடனே சிஷ்யாவிடம் வரதராஜனுக்கு எது பிடிக்கும்னு சொன்னான். வரதராஜனுக்கு என்ன பிடிக்கும் நாளடிக்கு பாப்போம் அது வரைக்கும் யோசனை பண்ணிட்டு வரதராஜனுக்கு என்ன பிடிக்கும் எதை கொடுத்தா வரதராஜன் ராமானுஜனை கொடுப்பா அப்படின்னு ரங்கராஜன் கேட்க அவன் சொன்னான். நாளைக்கு சத்சங்கம் மேல்கோட்டையில் காத்தால சாயங்காலம் தான் முடிஞ்சவா வாங்க முடியாதவா ஆத்துல உட்கார்ந்து ராமானுஜா ராமானுஜன் ஜெபிச்சிருந்த
ராதே கிருஷ்ண கிருஷ்ண ராதே கிருஷ்ண ராதே ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண கிருஷ்ண ராதே ராதே கிருஷ்ண கிருஷ்ண ராதே கிருஷ்ண கிருஷ்ண ராதே கிருஷ்ண ராதே Krishna Radhe Radhe Krishna 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 Krishna Radhe
Bye.
सद्गुरु महाराज की समस्त भागवदल को संकीर्तन गोविंदा गोविंदा जय जानकी कांत स्मरणम गोपिका जीवन स्मरणम ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாய் திருவடிகளே சரணம் எம்பெருமானா திருவடிகளே சரணம் சர்வம் குருவார்ப்பணம் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத் சங்க கி ஜெய் ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய் ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி லோகா சமஸ்த சுகினோ பவந்து शांति 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 जय श्री इंदु माता की जय श्री कावेरी माता की सर्वत्र रामानुज नाम संकीर्तनम ஆன்லைன்ல இருக்கவாள் நாளைக்கு கட்டாயம் ஆன்லைன் சத்சங்கம் உண்டு கட்டாயம் வந்துருந்தோம் அவங்க எல்லாரும் மானசீகமா மேல்கோட்டை வந்து ராதே கிருஷ்ணன்.